بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني رب اغفر لي ولوالدي وللمؤمنين. المسألة السابعة المحرمات في النكاح. المحرمات في النكاح قسمان، قسم التحريم المؤبد وقسم التحريم المؤقت. دونيما نعم يبدو நிகாஹுடைய பாடத்தை படித்து வருகின்றோம். அதில் ஏழாவது சட்ட விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று படிக்க இருக்கின்றோம். இந்த சட்ட விளக்கத்தில் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட பெண்கள் யார், திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட பெண்கள் யார், திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட பெண்கள் யார். முதலாவதாக நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்ட பெண்கள் என்று ஒரு பட்டியல், ஒரு பிரிவு இருக்கின்றார்கள். இரண்டாவது தற்காலிகமாக ஹராமாக்கப்பட்டவர்கள், திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட பெண்களில் இரு வகை உள்ளனர். முதலாவது வகை நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டவர்கள், இரண்டாவது தற்காலிகமாக ஹராமாக்கப்பட்டவர்கள். கவனிங்க, இந்த நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்ட பெண்கள் 14 பெண்கள். திருமணம் முடிப்பதற்கு நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட பெண்கள் 14 பெண்கள். அல்லாஹு மேசிர். அந்த 14 பெண்களில் 7 பெண்கள் உறவு முறையில் வருவார்கள், இரத்த உறவு முறையில் வருவார்கள். மற்ற 7 பெண்கள் சபப், வேறு ஒரு வெளி காரணத்தின் காரணமாக அவர்கள் வருவார்கள். ஆனா இந்த 14 பேருமே நிரந்தரமா நம்மீது ஹராமாக்கப்பட்டு விடுவார்கள். திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட பெண்கள் இரு வகைப்படுவார்கள். ஒன்று நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டவர்கள், இரண்டாவது தற்காலிகமாக ஹராமாக்கப்பட்டவர்கள். நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டவர்களில் 14 பெண்கள் இருக்கின்றார்கள். அந்த 14 பெண்களில் 7 பெண்கள் நசப், இரத்த உறவின் காரணமாக ஹராமாக்கப்பட்டவர்கள். 7 பெண்கள் சபப், வேறு ஒரு காரணத்தினால் ஹராமாக்கப்பட்டவர்கள். இரத்த உறவினால் ஹராமாக்கப்பட்ட 7 பெண்கள். முதலாவதாக அல் உம்மு வ உம்முல் உம்மி வ உம்முல் அபி, அதாவது தாய், தாயுடைய தாய், தந்தையுடைய தாய், இப்படி மேல எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் சரி. இரண்டாவது அல் பின்து வ பின்துல் பின்தி வ பின்துல் இபுனி, இப்படியே கீழே எவ்வளவு தூரம் போனாலும் சரி. மகள், மகளுடைய மகள், மகனுடைய மகள், இப்படியே எவ்வளவு தூரத்துக்கு கீழே போனாலும் சரி. மூன்றாவது அல் உஹ்து ஷகீகா, அவில் உஹ்து லி அபின் அவில் உஹ்து லி உம்மின், உடன் பிறந்த சகோதரி அல்லது தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரி அல்லது தாயால் ஒன்றுபட்ட சகோதரி. நமக்கு இந்த சகோதர சகோதரிகள் இந்த காலத்தில் வந்து ரொம்ப குறைவு. எங்கேயாச்சும் லட்சத்தில் ஒன்றுதான் நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள விஷயம், புரியுதா? உங்கள்கிட்ட இப்ப கேட்டோம்னு வச்சுக்கங்க, சகோதர சகோதரிகள் எத்தனை பேர்னு, எத்தனை வகைன்னு சொல்லி, நீங்க என்ன சொல்லுவீங்க? கூட பிறந்தவங்க, அப்புறம் சச்சா விட்டு சகோதரர்கள், அப்புறம் சாச்சி விட்டு சகோதர சகோதரிகள், அவ்வளோ தானே தெரியும். ஏமா உண்மையிலேயே சாச்சா விட்டு சகோதர சகோதரிகள், அதே போல சின்னம்மா விட்டு சகோதர சகோதரிகள்லாம் நமக்கு சகோதரர்களே கிடையாது. அவங்க இரத்த உறவு அவ்வளோதான். அவர்கள் நமக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹலாலானவர்கள், சரியா? உறவுங்கிற அடிப்படையில் வருவாங்களே தவிர உண்மையான சகோதரர்கள் சகோதரிகள் அடிப்படையில் வருவாங்களான்னு சொன்னா வரமாட்டாங்க. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எப்படி, ஒருத்தர் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க, ஒருத்தங்க ஒரு அண்ணன் தம்பி ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு இன்னொரு சகோதரி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்கு தாய் ஒன்னா இருப்பாங்க, தந்தை வேறையா இருப்பாங்க, தந்தை வேறையா இருப்பாங்க. எப்படி, உதாரணமா ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க, சரியா? இப்ப தன்னுடைய தந்தை இறந்துட்டாரு, இப்ப தன்னுடைய தாய் வேற ஒரு ஆணை கல்யாணம் பண்றாரு, இப்ப அந்த ஆண் மூலமாக தன்னுடைய தாய்க்கு சகோதர சகோதரிகள் பிறகுறாங்க, பெண்கள் பிள்ளைகள் பிறகுறாங்க. அப்ப இவருக்கு யார் அவங்க? ஆனா இந்த காலத்துல எதிரிகளா பார்ப்பாங்க. எங்கேயாவது தனியா மாட்டினா கழுத்து பிடிச்சி நெச்சு கொண்டு போட்டுருவானுங்க, எங்கேயாவது தனியா மாட்டினா என்ன செய்வானுங்க, கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்டு போட்டுருவானு. இவனுலாம் முஸ்லீம்கள் நினைக்கிறீங்க நீங்க? இவனு தொழுவுறது வேஸ்ட்டு, ஹஜ்ஜி செய்யறது வேஸ்ட்டு, மார்க்கம் பேசுறது வேஸ்ட்டு, எல்லாம் ஹராம், நல்லா பாதுகாப்பு. என்ன, அந்த காலத்தில் அப்படி கிடையாது, இஸ்லாமில் அப்படி கிடையாது. ரத்த சொந்த சகோதரனா பார்ப்பான், அவனுக்கு ஒரு கஷ்டம்னா இவன் சும்மா இருக்க மாட்டான், புரியுதா இல்லையா? உயிரை கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயுமே. அப்ப தாய் ரெண்டு பேருக்கும் ஒண்ணு, தந்தை வேற, புரியுதா? சரி, அடுத்து இப்ப தன்னுடைய தந்தை இருக்காரு, ஒண்ணு தன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் பொழுதே, அல்லது தாய் இறந்த உடனே அவர் ஒரு கல்யாணம் பண்றாரு, சரியா? அப்ப பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும் பொழுது பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இவருக்கு என்ன வேணும், சகோதர சகோதரிகள். இந்த காலத்துல எதிரிகள், இந்த காலத்துல சொத்தை பங்கு போட வந்துட்ட, என்னுடைய தந்தையை பங்கு போட வந்துட்ட யாரு, எதிரிகள். கொலை பண்ணி போட்டுவானு, தனியா மாட்டினா கொலை பண்ணி போட்டுவானு, துரத்தி விட்டுவானு, ஊரை விட்டு இந்த ஊர்லயே இருக்காதுன்னு துரத்தி விட்டுவானு, சரியா இல்லையா? இதெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் நினைக்கிறீங்க. எதுக்கு அல்லாத்துல பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன்லாம் சாட்டுறான், இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான். இப்ப தந்தை ஒண்ணு, தாய் வேற. இப்படி எப்படி இருந்தாலும் சரி இவர்கள் இரத்த சகோதரர்கள். இவங்க யாரு, முதல் வகை இரத்த சகோதரனுக்கு அல் அஹு ஷகீக் என்று சொல்லப்படும். இரண்டாவது வகை, தாய் ஒன்று தந்தை வேறு, அவங்களுக்கு அல் அஹுல் அஹியாஃபி என்று சொல்லப்படும். மூன்றாவது, தந்தை ஒன்று தாய் வேற, அவங்களுக்கு அல் அஹுல் அல்லாத்தி என்று சொல்லப்படும். இந்த மூணு பேருமே தங்களுக்குள்ளார சொத்துல எல்லாவற்றிலையுமே பங்குதாரரா இருப்பாங்க, புரியுதுங்களா? இதான் வந்து இஸ்லாம். இந்த காலத்தில் இதெல்லாம் மறைஞ்சு போச்சு, எதுவுமே இங்க எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம், சிந்திச்சிருக்க மாட்டோம். எங்கேயாவது ஆயிரத்துல ஒண்ணு நடந்தா ஒண்ணுதான், அவ்வளவுதான், புரியுதா? இந்த எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, அதாவது தன்னுடைய தாய் வந்து இறந்துட்டாலும் கூட தன்னுடைய தந்தைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிள்ளைகள் ஒத்துக்கல, ஆம்பளை பிள்ளைங்க ஒத்துக்கல, பொம்பளை பிள்ளைங்க ஒத்துக்கல. அன்னைக்கு கூட சில விஷயங்கள் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு ஊர்ல அப்படித்தான் வந்து, அம்மா இறந்து போயிட்டாங்க, இவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும் சம்திங். அப்ப பெண்கள் வந்து வயசு கம்மியாக தானே இருக்கும், 40-45 இறந்து போயிட்டாங்க. இப்ப இவர் 50 வயசுல உள்ள ஒரு மனிதராக இருக்கிறாரு. இப்ப இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவர் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நீங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்களாகி எல்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க, என்னை யார் கவனிச்சுப்பா வச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பெரும்பாலுங்க இந்த பணக்கார வீடுகள்லையும் செல்வம் உள்ள வீடுகள்லையும் இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் அங்கே யார் தான், அவங்க யாரை வணங்குறாங்க, துட்டு தான், காசு தான் அவங்க வணங்குறாங்க. அப்ப என்ன பிரச்சனை, நீ இப்ப இந்த வயசுல போய் காசு இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டா, ஏதாவது சின்ன வயசு பொண்ணையோ அல்லது குழந்தை பெற்ற மாதிரி பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப குழந்தை பெற்றுட்டா அந்த குழந்தைக்கு நாங்க சொத்து தரணுமே, எப்படி சைத்தான் சைத்தான் இபிலிசுடைய சிந்தனை. என்ன நாங்கள் இவ்வளோ பெரிய பிள்ளைங்க படித்து வளர்ந்து உங்களோட இருந்து பிஸ்னஸ் எல்லாம் வளர்த்தும் வச்சோம், என்ன இப்போ வர்ற பையனுக்கு சமமாக சொத்தா? அப்போ என்ன செய்யறது? ஒன்று நீனு குழந்தைய பெக்க முடியாதவளை கல்யாணம் பண்ணு, குழந்தைய பெக்க முடியாத பொண்ணை கல்யாணம் பண்ணு. சரி என்னப்பா அது, அப்படி போய் எப்படிப்பா தேட முடியும்? அப்படி தேடுனா அவங்களே கடைசியில் ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேலே அவங்களே இன்னொருத்தருடைய ஹிதமத்துக்கு தேவைப்படுவங்களா இருப்பாங்களே, என்ன எப்படி கவனிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டால், அப்போ ஒன்று செய், நேராக ஒன்று ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போயிட்டு உன்னுடைய ஆண்மையை கட் பண்ணிடணும். யார்கிட்ட பேசுகிற பேச்சு இது? தந்தைகிட்ட பேசுகிறேன். இது என்னப்பா நியாயம்? இதுதான் நியாயம், உனக்கு கல்யாணம் வேணுமா? இதுதான் கடைசியில் அந்த தந்தையை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு ஆண்மையை வெட்டி விட்டுபிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நடந்த சம்பவம். இவனுலாம் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் விட்டுருவானா சும்மா? பாருங்க எப்படிப்பட்ட வந்து இதுல வேற இவனு தொழுவானுவ, பள்ளிவாசலுக்கு முத்தவழியா இருப்பானுவ, ஹஜ்ஜுக்கு போயிருப்பானுவ, உம்ராவுக்கு போயிருப்பானுவ, ஊர்ல நாட்டாமையா வேற இருப்பானுவ, என்ன பண்றது? புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையே இன்றைக்கு வந்து கொள்கையில் வாழ்க்கை இருந்தால் குடும்பத்தில் வாழ்க்கை இல்லை, மாமலாத்தில் வாழ்க்கை இல்லை, மாஷரத்தில் வாழ்க்கை இல்லை, இபாதத்தில் தீன் இருந்து இஸ்லாம் இருந்தால் அடுத்து குடும்ப வாழ்க்கையில் தீன் இல்லை. இப்படித்தான் லைஃப். எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாவற்றிலுமே இஸ்லாம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். விளங்குதா உங்களுக்கு? சரி விஷயத்துக்கு வாங்க. அப்போ நான்காவது வகை யார் சொன்னோம்? மூன்றாவது வகை யார் சொன்னோம்? சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள், தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரிகள், தாயால் ஒன்றுபட்ட சகோதரிகள். இப்ப அவங்களையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்? நம்முடைய அவங்கதான் உண்மையான சகோதரர்கள். சாச்சா வீட்டு பிள்ளைங்க, சாச்சி வீட்டு பிள்ளைங்க, அவங்க அதாவது சகோதர சகோதரிகள்னு வாயால சொல்லலாம், புரியுதா? ஆனா அரபுல அப்படி சொல்ல மாட்டாங்க, புரியுதா? பொதுவா ஏதாவது இஸ்லாமிய சகோதரத்துவத்தை தான் சொல்லுவாங்களே தவிர, ஏன்னா அவர்கள் வந்து நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஹலால் ஆனவர்கள். அவங்கள இப்ப சாச்சா விட்டு பொண்ணா இருந்துச்சுன்னு சொன்னா ஆண் வந்து ஹல கல்யாணம் பண்ணிக்கலாம், புரியுதா? ரெண்டு பேரும் இங்க இருந்து பொண்ணு எடுத்துக்கலாம், பொண்ணு கொடுத்துக்கலாம், சரியா? அப்ப இவர்கள் வந்து இரத்த உறவுகள், இவர்களை நாம் சகோதர சகோதரிகளாக பார்க்கணும். தந்தை மூத்தா போயிட்டார்னா தந்தையின் வழியா வந்த சகோதர சகோதரிகளா இருந்தா அவங்களுக்கு நம்ம சொத்து கொடுக்கணும். தாய் வழியா வந்த சகோதர சகோதரிகளா இருப்பார்கள் என்றால் தாய் மூத்தா போயிட்டா அவங்களுக்கு நம்ம சொத்து கொடுக்கணும். அவங்களுடைய நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் எல்லாத்திலையுமே நம்ம முழுமையான முறையில பங்களிப்பு செய்யணும். அவர்கள் திடீர்னு மூத்தா போயிட்டா அவர்களுடைய பிள்ளைகளை நம்ம நம்முடைய பிள்ளைகள் மாதிரி பராமரிக்கணும். புரியுதா? புரியல? இன்றைக்கு சொந்த அதாவது தாய் தந்தையால் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைங்களையே விட்டுறானுவ. காசு தான் எல்லாத்துக்கும் பணம். என்னம்மா காசு 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 காசு, இது என்னத்தை கொண்டு போய் கபூரில் வைக்க போறானோன்னு தெரியல. இந்த காசு வேற ஆசை பிடிச்சோனும். இதில் வந்து ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை, பெண்களுக்கு ஆண்கள் சளைத்தவர்கள் இல்லை. ஒரு சம்பவம் பாருங்க. ஒருத்தர் அவருடைய மனைவி உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, இந்த குழந்தை பிறக்க முடியாது. இப்போ இவர் என்ன செய்கிறார்? குழந்தைக்கு ஆசை, இவர் ஒரு இஸ்லாமுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி அதான் இந்த ஊரில் வந்து சொல்ல முடியாத திருட்டுத்தனமாக தானே வச்சுக்கணும், அப்படி தானே மக்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. ஹலாலாக திருமணம் பண்ணி வெளிப்படையாக வைத்துக்கிட்டா வெக்க கேடான். கல்யாணம் பண்ணிக்க ஆனால் சொல்லாத வைக்காத, முசிபத்து. ரெண்டாவது இந்த மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு தகுதி இல்லாதவங்க அல்லது தைரியம் இல்லாதவங்க கல்யாணமே பண்ணக்கூடாது. சரி தேவை பண்ணிட்டாரு, இந்த பொண்ணு இருக்கிறாங்க. இப்போ அவர் திடீர்னு மூத்தா போயிட்டார், அவரு திடீர்னு மூத்தா போயிட்டார். இப்போ அந்த ரெண்டாவதாக திருமணம் பண்ண பெண்ணுக்கு வந்து செய்தி தெரிய வருது, இந்த மாதிரி கணவனார் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. 3 வயசு புள்ள. இப்போ இந்த 3 வயசு பிள்ளையோட நல்லா தெரியும் இவங்க வந்து எந்த வகையிலையுமே வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. சரி
கடைசியா கணவனுடைய ஜனாசாவையாவது பார்த்துட்டு பிள்ளைக்காவது காட்டிட்டு வருவோமேனு போனா தெரியும் கல்யாணம் பண்ணிட்டாரு இருக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாரே விடலங்க, கொலை பண்ணி போட்டுருவோம். சரிங்க, நான் பார்க்காட்டி கூட பரவாயில்லங்க, இந்த பிள்ளையாவது பார்த்துக்கிட்டுன்னு கேட்டா கூட விடல. அதுக்கப்புறமா அந்த இந்தான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணி அந்த குழந்தை பிள்ளைய மட்டும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு அதோட துரத்தி விட்டானுவோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த மனைவிக்கும் சொத்துல எதையுமே கொடுக்கல, அந்த பிள்ளைக்கும் சொத்துல எதையுமே கொடுக்கலங்க. என்ன இப்படித்தான் இருக்கு சமுதாயம். இந்த சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டோமா, அதுக்கு அடுத்து திரும்ப 4-5 மாசத்துல திரும்ப இதே போல இன்னொரு சம்பவம். அப்ப சமுதாயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்ன செய்யறாங்க, யார்கிட்ட போய் இந்த பெண்கள் அநியாயத்தை சொல்லுவாங்க, யார் வந்து இதை தட்டி கேட்பாங்க, யார் இவங்களுடைய ரைட்ஸை வாங்கி கொடுப்பாங்க, யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. எல்லாம் வந்து செத்த பாம்பா செத்து போனத பிண்டமா தான் கிடக்குது. ஏன் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்க அதை சொல்லுங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மது. கவுனிங்க, 4வது பின்துல் அஹி ஷகீக் வ பின்துல் அஹி லி அபின் வ பின்துல் அஹி லி உம்மின். கவுனிங்க, சொந்த சகோதரனுடைய மகள், தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரனுடைய மகள், தாயால் ஒன்றுபட்ட சகோதரனுடைய மகள். 5வது பின்துல் உக்தி ஷகீகதி அவுலி அபின் அவுலி உம்மின், தாய் தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரி உடைய மகள், தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரி உடைய மகள், தாயால் ஒன்றுபட்ட சகோதரி உடைய மகள். இப்ப இந்த 5 திருப்பி திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். தாய், தாயுடைய தாய், தந்தையுடைய தாய், இப்படி மேல எவ்வளவு தூரம் போனாலும் சரி. அடுத்து 2வது மகள், மகனுடைய மகள், இப்படி கீழே எவ்வளவு தூரம் போனாலும் சரி. அடுத்து சகோதரிகளுடைய எல்லா வகையுமே ஹராமாக்கப்பட்டவர்கள். தாய் தந்தையால் ஒன்றுபட்டவர்கள், தந்தையால் ஒன்றுபட்டவர்கள், தாயால் ஒன்றுபட்டவர்கள். அடுத்து சொந்த சகோதரி, அடுத்து தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரி, அடுத்து தாயால் ஒன்றுபட்ட சகோதரி உடைய மகள். புரியுதா? 6வது மாமி, அதாவது தந்தையின் சகோதரிகள், சிறிய பெரிய சகோதரிகள், மாமி. கவனிங்க, இந்த பட்டியலில் தான் வருவாங்க தந்தையுடைய மாமியும் தாயுடைய மாமியும். புரியுதா? ஒன்று நம்முடைய மாமி, நம்முடைய மாமினா யாரு, நம்முடைய தந்தையுடைய சகோதரிகள், சரியா? 2வது நம்ம அத்தாக்கு மாமி இருப்பாங்க பாருங்க, நம்ம அத்தாக்கு அவருடைய அத்தாவுடைய சகோதரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களும் நமக்கு ஹராம். புரியுதா? அதே போல நம்முடைய தாய்க்கு மாமி இருப்பாங்க பாருங்க, தந்தையுடைய சகோதரிகள், சோ அவர்களும் நமக்கு ஹராம். அப்ப அல் அம்மது மாமிமார்கள். புரியுதா? சில ஊர்ல குப்பிம்பாங்க, அதெல்லாம் குப்பி மூடின்னு தெரியல. என்ன யாரு குப்பின்னு சொல்றவங்க யாரு இருக்கீங்களா? குப்பி, அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, மாமி, அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கணும் வழக்கு தெரிஞ்சுக்கணும்ல, குப்பமா, குப்பாமாவா, குப்பாமா, வேற என்ன சொல்லுவாங்க, தெரியணும் வட்டார மொழிகள் தெரியணும்ல. நம்ம பாட்டுக்கு ஒரு ஊர்ல போய் ஹராமானவங்களை போய் வெறும் மாமின்னு சொல்லிட்டு போனா, ஓ அது பொண்ணு கொடுத்த மாமிடா நினைச்சிட்டு இருந்துட்டான, அதனால சொல்றேன். அப்ப மாமி தந்தையும் சகோதரிகள் சிறிய பெரிய, அப்ப அந்த லிஸ்ட்ல தான் யாரு வருவாங்க, தந்தையின் மாமிகளும் வருவாங்க, தாயினுடைய மாமிகளும் வருவாங்க, சரியா? அடுத்ததாக தாயின் சகோதரிகள், அரபில இவர்களுக்கு ஹாலான் சொல்லப்படும். 7வது என்ன, தாயின் சகோதரிகள், தாயின் சகோதரிகள். அதே போலதான் தாயினுடைய ஹாலாக்களும் தந்தையுடைய ஹாலாக்களும் வருவாங்க. எப்படி அம்மா அரபியில வந்து மாமிக்கு வந்து அம்மத்து ஐன் மீம் தாவு தனீஸ் அல் ஹாலத்து வஹிய உஹ்துல் உம்மி வ மிஸ்லுஹா ஹாலத்துல் உம்மி வ ஹாலத்துல் அபி. தாயினுடைய ஹாலாவும் அதே போல தந்தையுடைய ஹாலாவும். இப்ப فَهَؤُلَاءِ النِّسْوَةُ لَا يَجُوزُ نِكَاحُ وَاحِدَةٍ مِنْهُنَّ بِحَالٍ. இந்த பெண்களை நாம் எந்த நேரத்திலுமே எந்த வகையிலுமே திருமணம் செய்து கொள்வது முடியாது. அல் குர்ஆன்ல சூரா அன்-நிஸால 23வது வசனம் சரியா. இரண்டாவதாக அல் முஹர்ரமாத்து பில் முஸாஹரதி, சபபுகளின் காரணமாக ஹராமாக்கப்பட்டவர்கள், சபபுகளின் காரணமாக ஹராமாக்கப்பட்டவர்கள் சரியா. கவனிங்க, அதுல முதலாவதாக தந்தையின் மனைவி, அது போன்றுதான் தன்னுடைய பாட்டனின் மனைவி, அது தந்தை வழி பாட்டனா இருந்தாலும் சரி தாய் வழி பாட்டனாக இருந்தாலும் சரி. சூரா அன்-நிஸால 22வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இவர்களை குறிப்பிடுகின்றான். ولا تنكحوا ما نكح آباؤكم من النساء إلا ما قد سلف. உங்களுடைய தந்தைமார்கள் மணமுடித்த பெண்களை நீங்கள் மணமுடிக்காதீர்கள். உங்களுடைய தந்தைமார்கள் மணமுடித்த பெண்களை நீங்கள் மணமுடிக்காதீர்கள். அரபு நாட்டில் ஒரு அநாகரிகமான ஒரு கலாச்சாரம் இருந்தது. எப்படி? இப்ப தந்தை வேற ஒரு கல்யாணம் செஞ்சிருந்தாருன்னா, தன்னுடைய தந்தை இறந்துட்டா தந்தையுடைய சொத்துல சேர்த்து தந்தையுடைய மனைவியையும் பிள்ளைகள் பொருளா எடுத்துக்கொள்வாங்க. அவர்களையும் தங்களுக்கு ஹலாலாக்கி கொள்வார்கள். புரியுதா? இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப கடினமான முறையில கண்டிக்கிறான். எப்படி? இது வந்து ரொம்ப ஒரு வெக்கக்கேடான ஒரு செயலு, இது ரொம்ப அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய செயலு, இது ஒரு கெட்ட மார்க்கம், கெட்ட வழி என்பதாக அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். உங்களுடைய தந்தைமார்கள் திருமணம் முடித்தவர்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிஸா இல்லா மா கத் ஸலஃப். சூரா அன்-நிஸால 22வது வசனம். இரண்டாவது, மகனுடைய மனைவி பேரனுடைய மனைவி, அதுபோன்று பேரன ரெண்டு வகை பேரன், ஒன்னு மகன் புள்ள பேரனா இருந்தாலும் சரி அல்லது மகள் புள்ள பேரனா இருந்தாலும் சரி, மனைவி அவங்களுடைய மனைவியை கட்டக்கூடாது. கவனிங்க, அல்லாஹு தஆலா கூறுகிறான் சூரா அன்-நிஸால 23வது வசனம், وَحَلَائِلُ أَبْنَائِكُمُ الَّذِينَ مِنْ أَصْلَابِكُمْ وَحَلَائِلُ أَبْنَائِكُمُ الَّذِينَ مِنْ أَصْلَابِكُمْ. உங்களுடைய முதுகம் தண்டிலிருந்து, அதாவது உங்களுக்கு பிறந்த பெண், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மனைவிமார்கள், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மனைவிமார்கள். சோ அப்ப தன்னுடைய மகனுடைய மனைவி, தன்னுடைய மகனுடைய மகனுடைய மனைவி, அல்லது தன்னுடைய மகளுடைய மகனுடைய மனைவி, இவங்க எல்லாமே ஹராம்ல வந்துடுவாங்க. மூன்றாவது, மனைவியின் தாய். கவனிங்க, மனைவியினுடைய தாய். இப்ப இந்த மூன்று வகை பெண்களை பொறுத்தவரை யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். தந்தையினுடைய மனைவி, அப்படியே மேல, அதுக்கப்புறமா மகனுடைய மனைவி, யாரு? ஆமா, அது அப்படியே கீழே எவ்வளவு போனாலும் சரி. அதுக்கப்புறமா மனைவியினுடைய தாய். இந்த மூன்று பேரையும் பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி ஹராம் ஆகுறாங்கன்னு சொன்னா, திருமண ஒப்பந்தம் நடந்துட்டாலே சரி, குடும்ப வாழ்க்கை நடந்திருக்கணும்னு தேவை கிடையாது. குடும்ப வாழ்க்கை நடந்திருக்கணும்னு தேவை கிடையாது, திருமண ஒப்பந்தம் நடந்துட்டாலே சரி அந்த ஹராம் நமக்கு வந்துடும். எப்படி? உதாரணமா, தந்தை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி ஒப்பந்தம் பண்ணி நிக்காக செஞ்சிட்டார். இன்னும் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கல, குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கல. இப்ப அதுக்குள்ளார அவர் தலாக் விடுறாரு அல்லது இறந்து போயிடாரு, புரியுதா? அந்த பெண்ணை மகன் கல்யாணம் செய்யக்கூடாது. இரண்டாவது, மகன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றார், மகன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றார், நிக்காக நடந்துருச்சு, ஆனா இருவரும் குடும்ப வாழ்க்கைய தொடங்கல, அதுக்குள்ளார தலாக் ஆயிடுச்சு. இப்ப கல்யாணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதே போல இவர் ஒரு பெண்ணை திருமணம் ஒப்பந்தம் செய்யறாரு, ஒப்பந்தம் நடந்துருச்சு, ஆனா இருவரும் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ளார தலாக் ஆயிடுச்சு. இப்ப அந்த பெண்ணுடைய தாயை கல்யாணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சோ இந்த இரண்டாவது சபபின் காரணமாக, சபபின் காரணமாக ஹராமாக்கப்படக்கூடிய ஏழு வகையில முதல் மூன்று வகை, புரியுதா? தந்தையின் மனைவி, மகனுடைய மனைவி, அதுபோன்று தன்னுடைய மனைவியின் தாய், இந்த மூன்று பேரும் எப்படி ஹராமாகுவார்கள் என்றால், இந்த மூன்று பேரும் எப்படி ஹராமாகுவார்கள் என்றால், வெறும் ஒப்பந்தத்தின் காரணமாகவே அவர்கள் ஹராமாகி விடுவார்கள். சரியா? அடுத்து பாருங்க, பின்து ஜௌஜா, நான்காவது யாரு? பின்து ஜௌஜா, அதாவது மனைவியின் மகள், மனைவியின் மகள். இப்ப இவர் ஒரு கல்யாணம் பண்றாரு, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே உள்ள கல்யாணத்திலிருந்து குழந்தை இருக்கு, சரியா? அந்த குழந்தையும் ஹராம் ஆயிடுவாங்க, ஆனா ஒரு கண்டிஷன். வெறும் திருமண ஒப்பந்தத்தால் மட்டுமல்ல, திருமண ஒப்பந்தமும் நடந்து இருவரும் குடும்ப வாழ்க்கையை ஒரு முறையாவது ஆரம்பித்திருப்பார்களே ஆனால் அப்ப இவரு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ண முடியாதுன்னா இந்த பெண்ணையும் வைத்துக் கொண்டு கல்யாணம் பண்றதில்ல, அது கண்டிப்பாக ஹராம், புரியுதா? இந்த பெண்ணை தலாக்கு விட்டுட்டு அவளுடைய மகளை இவர் கல்யாணம் பண்ண விரும்பினா முடியாது, புரியுதா இல்லையா? ஆனா இவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாரு, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கல, இப்ப அந்த பெண்ணை தலாக்கு விட்டுட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தினால தலாக்கு விட்டுட்டாரு. இப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் இருக்கிறாங்க, புரியுதா? இப்ப அந்த பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணலாமா? ஹலாலா? தாராளமா ஹலால். அப்போ ரபாயி புக்கு முல்லாத்தி, இதுவும் அந்த 23வது வசனம் தான், وَرَبَائِ بُكُمُ اللَّاتِ فِي حُجُورِكُمْ مِنْ نِسَائِكُمُ اللَّاتِ دَخَلْتُمْ بِهِنَّ. நீங்க திருமணம் செய்றீங்க, அந்த திருமணத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, நீங்க இந்த திருமணம் செய்த பெண்ணோட உறவு கொண்டு விட்டீர்களே ஆனால், புரியுதா, அந்த அவருடைய மகள் உங்களுக்கு நிரந்தர ஹராம் ஆயிடுவாங்க. இப்ப அந்த பெண்ணு இறந்து போயிட்டாலும் சரி, அல்லது அந்த பெண்ணு நீங்க இடையில ஏதாவது தலாக் கொடுத்தாலும் சரி, அவருடைய மகளை கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி இல்லாம குடும்ப வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கல, சரியா? இப்ப நீங்க தலாக் விட்டுறீங்க, அல்லது அந்த பெண்ணு இயற்கையா அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி இறந்துடுறாங்க, இப்ப அவங்களுடைய மகளை நீங்க கல்யாணம் பண்ணலாம், குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்காம இருந்தா, புரியுதா? அடுத்து கவனிங்க, இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா தெளிவா சொல்றான், ஃப இன் லம் தகூனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும், நீங்கள் அந்த பெண்களோடு உறவு கொண்டிருக்கவில்லை என்றால் அவர்களின் மகள்களை நீங்கள் மனம் முடிப்பது உங்கள் மீது ஹராம் அல்ல. யஹ்ரும் அலல் மர்அத்தி ஜௌஜு உம்மிஹா வ ஜௌஜு இப்னதிஹா வ இப்னு ஜௌஜிஹா வ அபு ஜௌஜிஹா ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மது. அதே போல ஒரு பெண் தன்னுடைய தாயின் கணவரையும் மனம் முடிக்க முடியாது, அதே போல தன்னுடைய மகளுடைய கணவரையும் மனம் முடிக்க முடியாது, அதே போல தன்னுடைய கணவருடைய மகனையும் மனம் முடிக்க முடியாது, அதே போல தன்னுடைய கணவருடைய தந்தையையும் மனம் முடிக்க முடியாது, புரியுதா? ஒரு சின்ன கரெக்ஷன், இப்ப நம்ம படிச்சோம் பாருங்க, முன்னாடி படிச்சோமே 7வது சட்ட விளக்கத்துல என்ன படிச்சோம் சொல்லுங்க? அல் முஹர்ரமாத்து ஃபி நிகாஹில, அதாவது கிஸ்மு தஹ்ரீம் அல் முஅப்பத் வ கிஸ்மு தஹ்ரீம் அல் முவக்கத், சரியா? அதாவது நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டவர்கள், அதே போல தற்காலிகமாக ஹராமாக்கப்பட்டவர்கள், சரிங்களா? இந்த நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டதில் எத்தனை பேர் வருவாங்க, சரிங்களா? எத்தனை பேர் வராங்க? 14 பேர் வர்றாங்க. 7 பேர் நசபின் மூலமாகவும் 7 பேர் சபபின் மூலமாகவோ. சரியா? இந்த நிரந்தரமாக ஹராமாக்கப்படுறதுக்கு, நிரந்தரமாக ஹராமாக்கப்படுறதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கு. நிரந்தரமாக ஹராமாக்கப்படுறதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் என்ன சொல்லுங்க? அஸ்பாபுல் கராபதி, இரத்த உறவுல வருவாங்க, இரத்த உறவுல வருவாங்க. இரண்டாவது அல் முசாஹரா, இரண்டாவது அல் முசாஹரா, அதாவது பெண் எடுக்கிறது பெண் கொடுக்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சம்பந்தம் செய்யறது. மூன்றாவது அர்ரிதா, பால் கொடுத்தல், பால் குடித்தல், பால் கொடுத்தல், பால் குடித்தல். நிரந்தரமாக ஹராமாக்கப்படக்கூடியவர்கள், இரண்டாவது தற்காலிகமாக ஹராமாக்கப்படுபவர்கள். இந்த நிரந்தரமாக ஹராமாக்கப்படுபவர்கள்ல 14 வகையானவர்கள் வருவார்கள். சரியா? சரி, நிரந்தர ஹராம் என்பது ஏன் வருது, நிரந்தர ஹராம் என்பது ஏன் வருகிறது என்பதற்கு மூன்று காரணங்கள். ஒன்று இரத்த உறவு. அந்த இரத்த உறவுடைய 7 பிடிச்சோம், இரத்த உறவுடைய 7 பிடிச்சோம். இரண்டாவது பெண் எடுப்பது பெண் கொடுப்பது, சம்பந்தம் செய்யறது. அதுலதான் இப்ப நம்ம படிக்கிறது. இவங்க எத்தனை பேரு? 5 வகை. இவங்க எத்தனை பேரு? 5 வகை. யார் யாரு? தந்தையின் மனைவி, பாட்டனின் மனைவி, இரண்டாவது மகனுடைய மனைவி, அப்படியே அப்புறம் மகளுடைய மகனுடைய மனைவி, பேரனா மகன் வழி பேரனா இருக்கட்டும், மகள் வழி பேரனா இருக்கட்டும். மூன்றாவது மனைவியின் தாய். சரியா? அப்புறமா மனைவியின் மகள். இப்ப மனைவியின் மகளை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்ன? அந்த மனைவியோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்தால் தான். சரியா? அதே நேரத்தில் மனைவியுடைய தாயா இருந்தா ஒப்பந்தம் செய்தாலே ஹராம் ஆயிடுவாங்க. 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து 5வது, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தாயின் கணவர், அதே போல தன்னுடைய மகளுடைய கணவர், அதே போல தன்னுடைய கணவனின் மகன், அதே போல தன்னுடைய கணவனின் தந்தை. அப்ப இந்த பக்கம் ஹராம்னா இந்த பக்கமும் ஹராமா இருக்கும். புரியுதா இல்லையா? இப்ப ஒரு பெண்ணு கல்யாணம் பண்றாங்க, அவருக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணின் மூலமாக குழந்தை பிறந்துருச்சு. புரியுதா? இப்ப அவர் இறந்து போயிடுறாரு. இப்ப அந்த பையன் இந்த பெண்ணை முடிக்க முடியுமா? தன்னுடைய தந்தையுடைய மனைவி ஆயிட்டாங்க. அதே போலதான் இந்த பெண்ணு அவங்கள மனம் முடிக்க கூடாது. சரியா? இவங்க எல்லாம் முசாஹரான்னு சொல்லுவாங்க. சம்பந்தம் செய்து கொள்வதால், பெண் எடுத்து பெண் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய உறவுல ஹராமானவர்கள். சரியா? அடுத்து 3வது, பால் குடியினால் ஹராமாக்கப்படக்கூடிய பெண்கள். சரியா? பால் குடியினால் ஹராமாக்கப்பட்ட பெண்கள். இந்த பால் குடியினால் ஹராமாக்கப்பட்ட பெண்கள்ல குரான்ல 2 வகை பெண்கள் சொல்லப்படுறாங்க. குரான்ல 2 வகை பெண்கள் சொல்லப்படுறாங்க. ஹதீஸ்ல 5 வகை பெண்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை ஆயிட்டாங்க? 7 ஆயிட்டாங்க. குரான்ல யார் யார் சொல்லப்பட்டிருக்கா? தனக்கு பால் கொடுத்த தாய், தனக்கு உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அர்வாஅனக்கும், அதே போல அஹவாத்துக்கும் மினர் ரதாஅதி, சூரா அன்-நிஸா 23. குரான்ல சொல்லப்பட்ட 2 பெண்கள் யாரு? தனக்கு பால் கொடுத்த தாய், பால் குடியினால் தனக்கு ஏற்பட்ட சகோதரி. எப்படி உதாரணமா? இவர் ஒரு பெண்ணிடத்துல பால் குடிக்கிறாரு, அந்த பெண்ணுக்கு மகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணுக்கு மகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் ஹராம், அவங்களும் ஹராம். இப்ப இங்க கவனிங்க, இப்ப ஜெயிதுக்கும் ஃபாத்திமாவுக்கும் பிறந்த ஒரு ஆம்பளை புள்ள அப்துல்லா இருக்கார். ஜெயிதுக்கும் ஃபாத்திமாவுக்கும் பிறந்த ஒரு ஆம்பளை புள்ள, பேர் என்ன? அப்துல்லா. சரியா? அப்புறமா அபூபக்கருக்கும் ஆமினாவுக்கும் பிறந்த ஒரு ஆம்பளை புள்ள இருக்கார், அப்துல் ரஹ்மான். சரியா? அப்புறம் ஒரு சகோதரி இருக்காங்க அப்துல் ரஹ்மானோட சேர்த்து ஹதீஜான்னு வச்சுக்க. இப்ப ஜெயிதுக்கும் ஃபாத்திமாவுக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை அப்துல்லா, அபுபக்கருக்கும் ஆமினாவுக்கும் அப்துல் ரஹ்மான் ஒரு ஆம்பளை பிள்ளை, ஹதீஜான்னு ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப அப்துல்லாவும் ஹதீஜாவும், அப்துல்லாவும் ஹதீஜாவும் இப்போ ஒரு பெண்ணிடத்துல பால் குடிக்கிறாங்க, ஒரு பெண்ணிடத்துல பால் குடிக்கிறாங்க. ரெண்டு பேருடைய தாய் தந்தையுமே வேற, ரெண்டு பேருடைய தாய் தந்தையுமே வேற. யாருடைய தாய் தந்தை? தாய் தந்தையும் வேற, ஆனா ரெண்டு பேரும் பால் குடிச்சது யார்ட்ட? ஒரு தாய். அது ஒரு நிமிஷத்துக்கு குடிச்சிருந்தாலும் சரி, சில மிடல்கள் சில மடக்கு குடிச்சிருந்தாலும் சரி, நேரடியா குடிச்சிருந்தாலும் சரி, கலந்து குடிச்சிருந்தாலும் சரி, புரியுதா? அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளார அவர்கள் குடித்திருப்பார்களே, ஆனால் ரெண்டு பேருமே பால் குடியால் சகோதர சகோதரிகள் ஆயிடுவாங்க. இப்ப இவர் இந்த வருஷம் குடிச்சாரு, எப்படி உதாரணமா? இப்ப அப்துல் ரஹ்மான் முன்னாடி பிறந்துட்டாரு, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் இப்ப குடிச்சாரு. அதுக்கப்புறமா ஹதீஜா எப்ப பிறக்கிறாங்க? ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு, பத்து வருஷம் கழிச்சு பிறக்கிறாங்க. இந்த அம்மாவும் கொண்டு போய் அதே பெண்ணிடத்துல கொண்டு போய் பால் கொடுக்க கொடுக்கறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப பால் குடியினால் ஏற்படக்கூடிய அந்த தாயும் ஹராமு, அதே போல அதுல ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்துவத்தில் வரக்கூடிய சகோதரிகளும் ஹராம் ஆயிடுவாங்க. இது ரெண்டு பேருமே குரான்ல நேரடியா சொல்லப்பட்டுட்டாங்க. ஹதீஸ்ல சொல்லப்பட்டவர்கள் யார் யாரு என்றால், இந்த பால் குடியினால் ஏற்பட்ட சகோதரர் இருப்பார் பாருங்க. இப்ப அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மான் இருக்காங்க பாருங்க, இந்த அப்துல்லாவுடைய மகளும் இவருக்கு ஹராம் ஆயிடுவாங்க. எப்படி ரத்த சகோதரனுடைய மகள் ஹராமோ, அதே போல பால் குடி சகோதரனுடைய மகளும் ஹராம். அடுத்து பால்குடி சகோதரியுடைய மகளும் ஹராம், பால்குடி சகோதரியுடைய மகளும் ஹராம். பால்குடியினால் ஏற்பட்ட மாமி உறவு, பால்குடியினால் ஏற்பட்ட மாமி உறவு எப்படி? உதாரணமா இப்ப இந்த அப்துல்லா போய் பால் குடிச்சாரு பாருங்க, அப்துல்லா பால் குடிச்சார்ல, இப்ப பால் குடிச்சுட்டா பால் கொடுத்த பெண்ணு இவங்களுக்கு தாயாயிடுறாங்க, பால் கொடுத்த தாய். அந்த பெண்ணுடைய கணவரா இருக்காரு பாருங்க, அவர் வந்து தந்தையாயிடுவார். எந்த அளவுக்கு தந்தைன்னு சொன்னா, இப்ப பால் குடிச்சது பெண்ணா இருந்தா மகரமாவே ஆயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த தந்தைக்கு சகோதரிகள் இருந்தாங்கன்னு வச்சுங்க, தனக்கு பால் கொடுத்த பெண்ணுடைய கணவருக்கு சகோதரிகள் இருக்காங்கல்ல, அவங்க யார மாதிரி ஆயிடுவாங்க? சொந்த மாமி மாதிரி ஆயிடுவாங்க. தன்னுடைய தந்தையுடைய சொந்த சகோதரிகளை எப்படி நம்ம மனம் முடிக்க முடியாதோ, புரியுதா? அந்த மாதிரி இவர்களையும் மனம் முடிக்க முடியாது. அதே போலதான் நான்காவது, அல் ஹாலத்து மினர் ரிதா, அல் ஹாலத்து மினர் ரிதா. தன்னுடைய பால் கொடுத்த தாய் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய சகோதரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய சகோதரிகள் எப்படி ஆயிடுவாங்க? தன்னுடைய இரத்த தாயினுடைய சகோதரிகள் மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, புரியுதா? பெரியம்மா சின்னம்மான் சொல்றோமா இல்லையா, பெரிய ஹலா சின்ன ஹலான்னு சொல்லி ஹராம் ஆயிடுவாங்க. ஐந்தாவது, உங்க மனைவிட்ட யாராவது வந்து பால் குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்ப உதாரணமா நீங்க யாருக்காவது பால் கொடுக்குறீங்க, சரியா? இப்ப உங்களுடைய கணவனார் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, புரியுதா? அல் பின்து மினர் ரதா, பால் குடியினால் ஏற்பட்ட மகள் இருக்காங்கல்ல, அவங்களும் எப்படி வந்துருவாங்க? சொந்த மகள் மாதிரி வந்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஹதீஸின் 5099. சில நேரங்களில் எண்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், முன்ன பின்ன பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாடம் வந்து அந்த நிக்காஹுடைய பாடத்துல ஹராமாக்கப்பட்ட பெண்கள் அந்த மாதிரி பாடங்கள் வரும், அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இன்ன ரதாஅத துஹர்ரிமு மா துஹர்ரிமுல் விலாதத்து,
இன்னர் ரதாஅத துஹர்ரிமு மா துஹர்ரிமுல் விலாதத்து, பால் கொடுப்பது ஹராமாக்கி விடும், குழந்தை பெற்றெடுப்பது எதை ஹராமாக்கி விடுமோ, குழந்தை பெற்றெடுப்பது விலாதத்து எதை ஹராமாக்கி விடுமோ, அதாவது இரத்த உறவு, புரியுதுங்களா, தனக்கு பிறந்தது அல்லது தன்னை பெற்றெடுத்தவர்கள் ரெண்டுமே அது விலாதத்தில் வரும். தான் பெற்றெடுத்தவர்கள் வருவாங்க, அதே போல தன்னை பெற்றெடுத்தவர்கள். அப்ப விலாதத்தின் மூலமாக யாரெல்லாம் ஹராமாகி விடுகின்றார்களோ அவர்கள் எதன் மூலமாகவும் ஹராமாகி விடுவார்கள், ரதாஅத் பால் கொடுப்பதின் மூலமாகவும் ஹராமாகி விடுவார்கள். சரியா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு யாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அத்தாவுடைய தம்பி. சரியா, இப்ப அவர்கள் திருமணம் செய்திருந்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண் பிள்ளைய மனம் முடித்து வைக்க விரும்பினார்கள் உறவுகள். யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளை திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். இப்ப பொதுவான சட்டப்படி ஹலாலா ஹராமா? ஹலால். ஏன்? சச்சாவுடைய மகள், ஹலால். ஆனா இங்க என்ன நிகழ்வு நடந்திருந்தது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே தாயிடத்துல பால் குடிச்சிருந்தாங்க, ஒரே தாயிடத்துல பால் குடித்திருந்தார்கள். அநேகமா சுவைபியாவா இருக்கும், புரியுதா? அப்ப ஒரே தாயிடத்துல பால் குடிச்சிருந்ததுனால, ஒரே தாயிடத்துல பால் குடிச்சு இருந்ததுனால, புரியுதா? சுவைபா அபூலஹபுடைய அடிமை பெண், இவங்க தான் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் பால் கொடுத்தாங்க, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பால் கொடுத்தாங்க, அதே போல அபூ சலமாவுக்கும் அவங்க பால் கொடுத்தாங்க. இன்னர் ரதாஅத, இன்னர் ரதாஅத துஹர்ரிமு மா துஹர்ரிமுல் விலாதத்து, குழந்தை பெற்றெடுப்பது எதையெல்லாம் ஹராமாக்குமோ, யாரையெல்லாம் ஹராமாக்குமோ அவர்களை பால் கொடுப்பதும் ஹராமாக்கிவிடும். சரிங்களா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யாரை திருமணம் முடிச்சுக்க சொல்றாங்க, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹா லா தஹில்லு லி, அவங்க எனக்கு ஹலாலாக மாட்டார்கள். ஏன்? இன்னஹா இப்னத்து அஹி மினர் ரதாஅதி, அவர்கள் என்னுடைய சகோதரருடைய மகளாக வருவார்கள். சாச்சா மகளாக வரமாட்டாங்க, சகோதரருடைய மகள். எந்த வகையில சகோதரர்? மினர் ரதாஅதி, பால் கொடு, பால் குடித்ததால். வயஹ்ருமு மினர் ரதாஅதி மா யஹ்ருமு மிம்மா யஹ்ருமு மினர் ரஹீமி, புரியுதுங்களா? பால் கொடுத்ததால் ஹராமாக ஆகி விடுவார்கள். யாரெல்லாம் ஹராமாகி விடுவார்கள்? இரத்த உறவால் யாரெல்லாம் ஹராமாகுவார்களோ அவர்கள் எல்லாம் பால் கொடுத்ததால் ஹராமாகி விடுவார்கள். வயஹ்ருமு மினர் ரதாஅதி மிம்மா யஹ்ருமு மினன் வயஹ்ருமு மினர் ரதாஅதி மிம்மா யஹ்ருமு மினர் ரஹிமி, இரத்த உறவினால் யாரெல்லாம் ஹராமாகுவார்களோ அவர்கள் பால் கொடுத்ததாலோ ஹராமாகி விடுவார்கள். புரியுதுங்களா? ஆமா. இப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்சத திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். கவுனிங்க, ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத், அதாவது நிரந்தரமாக ஹராமாகி விடக்கூடிய பெண்கள், புரியுதுங்களா? அதுபோன்று காரணத்தால் ஹராமாகி விடக்கூடிய பெண்கள். அப்ப நிரந்தரமாக ஹராமாகக்கூடிய பெண்களுக்கு மூன்று காரணங்களை சொல்றோம், சரிங்களா? ஒரு காரணம் என்ன சொல்றோம், இரத்த உறவு, இரண்டாவது சம்பந்தம் செய்து கொள்வது, மூன்றாவது பால் கொடுப்பது. இப்ப இரத்த உறவுனால ஹராமாகக்கூடியவர்கள், இரத்த உறவுனால ஹராமாகக்கூடியவர்கள் யார் யாரு? தாய், தாயுடைய தாய், தந்தையுடைய தாய், அதே போல மகள், மகளுடைய மகள், மகனுடைய மகள், அதே போல மூன்றாவது உடன் பிறந்த சகோதரிகள், தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரிகள், தாயால் ஒன்றுபட்ட சகோதரிகள், நான்காவது சொந்த சகோதரனுடைய மகள், அதே போல தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரனுடைய மகள், அதே போல தாயால் ஒன்றுபட்ட
சகோதரனுடைய மகள். ஐந்தாவது, ஐந்தாவது ஆறாவதா, ஐந்தாவது சொந்த சகோதரியுடைய, முதல்ல வந்து சகோதரனுடைய மகள், இரண்டு ஐந்தாவது வந்து சகோதரியுடைய மகள், நான்காவது சகோதரனுடைய மகள்கள், ஐந்தாவது சகோதரி உடைய மகள்கள், ஆறாவது சாச்சா அதாவது சாரி மாமி, அப்புறம் ஏழாவது ஹாலா. அப்ப இந்த அம்மா மாமியில தான் யாரு வருவாங்க, நம்முடைய மாமியும் வருவாங்க, தந்தையுடைய மாமியும் வருவாங்க, தாயுடைய மாமியும் வருவாங்க. அதே போல ஹாலால யாரு வருவாங்க, நம்முடைய ஹாலாவும் வருவாங்க, தாயுடைய ஹாலாவும் வருவாங்க, தந்தையுடைய ஹாலாவும் வருவாங்க. சரியா? அடுத்ததாக இந்த இரத்த உறவு நாள் சம்பந்தப்பட்டது, அல் முசாஹரான்னு சொல்லுவாங்க அரபியில இருக்கு, இரத்த சாரி சம்பந்தம் செய்வதால் ஹராமாகக்கூடிய பெண்கள். இந்த இரத்த உறவினால் ஹராமாகக்கூடிய சாரி சம்பந்தத்தினால் ஹராமாகக்கூடிய பெண்கள் யார் யாரு, தந்தையினுடைய மனைவி, அதே போல பாட்டனுடைய மனைவி, இரண்டாவது மகனுடைய மனைவி, பேரனுடைய மனைவி, அதே போல மூன்றாவது மனைவியினுடைய தாய். மனைவியினுடைய தாயை பொறுத்த வரைக்கும் எப்படி ஹராம் ஆயிடுவாங்க, ஒப்பந்தத்தினாலேயே ஹராம் ஆயிடுவாங்க. நான்காவது மனைவியினுடைய மகள், இவங்க எப்ப மட்டும் ஹராம் ஆவாங்க, அந்த மனைவியோட உறவு கொண்டால் மட்டும் ஹராம் ஆவாங்க, அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ஹராம் ஆக மாட்டாங்க. நாலு, ஐந்தாவது ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தாயினுடைய கணவர் ஹராம் ஆயிடுவாங்க, அதே போல தன்னுடைய மகளுடைய கணவர் ஹராம் ஆயிடுவாங்க, அதே போல தன்னுடைய கணவனுடைய மகன் ஹராம் ஆயிடுவாங்க, அதே போல தன்னுடைய கணவருடைய தந்தை ஹராம் ஆயிடுவாங்க. அடுத்து மூன்றாவது பால்குடியினால் ஹராம் ஆகக்கூடியவர்கள். யாரு? பால்குடியினால் ஹராம் ஆகக்கூடியவர்கள். பால்குடியினால் ஹராம் ஆகக்கூடியவர்கள் மொத்தம் ஏழு பேர். ஏழு பேர்ல ரெண்டு பேர் நேரடியா குரான்ல சொல்லப்பட்டு விடுகிறார்கள். அவங்க யார் யாரு? பால் கொடுத்த தாய், அதே போல பால்குடியினால் ஏற்பட்ட சகோதரிகள். ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஐந்து பேர் யார் யாரு? பால்குடி சகோதரனுடைய மகள், பால்குடி சகோதரியுடைய மகள், அதே போல பால்குடியினால் ஏற்பட்ட மாமி உறவுகள், மாமி உறவு, அதே போல பால்குடியினால் ஏற்பட்ட ஹாலா உறவு, சின்னமா பெரியமா, பால் கொடுத்த தாயினுடைய சகோதரிகள். ஐந்தாவது பால்குடி உறவினால் ஏற்பட்ட மகள், புரியுதுங்களா? இந்த ஐந்து பேருமே பால்குடி உறவினால் ஹராமாக கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ரதாஅத துஹர்ரிமு மா துஹர்ரிமுல் விலாதா, பால் கொடுப்பது ஹராமாக்கி விடும், குழந்தை பெற்றெடுப்பது எதை ஹராமாக்கி விடுமோ. ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனம் முடித்துக் கொடுப்பதற்கு உறவுகள் பேசிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் கூறினார்கள், இன்னஹா லா தஹில்லு லி, அந்த பெண் எனக்கு ஹலால் ஆக மாட்டார்கள். ஏன்? ஃபஇன்னஹா பின்து அஹி மினர் ரதாஅதி, அவங்க என்னுடைய பால்குடி சகோதரருடைய மகளாக இருக்கின்றார்கள். வயஹ்ருமு மினர் ரதாஅதி மிம்மா யஹ்ருமு மினர் ரஹிமி, இரத்த உறவினால் ஹராமாக கூடியவர்கள் எல்லாருமே பால்குடியினால் ஹராமாகி விடுவார்கள். முடிஞ்சா? இப்ப அடுத்து பாருங்க, இந்த டெம்பரவரியா ஹராமாக கூடியவர்கள், டெம்பரவரியா ஹராமாக கூடியவர்கள் ரெண்டு வகை. டெம்பரவரியா ஹராமாக கூடியவர்கள் ரெண்டு வகை. ஒன்று என்ன, அதாவது அவங்களை திருமணம் முடிக்கிறது, ஒன்று சேர்த்து முடிப்பதால் ஹராமாகும், சேர்ப்பதால் ஹராமாகுவது. சேர்ப்பதால் ஹராமாகுவதுன்னா என்ன, ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, இப்ப அந்த பெண்ணுடைய அக்காவையோ தங்கச்சியோ கல்யாணம் பண்றது ஹராம் ஆயிடும். இந்த பெண்ணை இவர் தனது திருமணத்தில் வைத்திருக்கின்ற போது இந்த பெண்ணை இறந்துட்டாங்க, அல்லது இந்த பெண்ணோட இவருக்கு தலாக் ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்யலாம், இவரு அந்த பெண்ணுடைய அக்காவையோ தங்கச்சியையோ அவங்க திருமணம் ஆகாமல் இருந்தாலோ அல்லது திருமணமாக விதவையா இருந்தாலோ அவங்கள இவர் கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப மின் அஜ்லில் ஜமா, சேர்த்து சேர்ப்பதால் ஹராமாகுது, சேர்ப்பதால் ஹராமாகுது. இதுவும் நேரடியா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். இரண்டாவது வேற ஒரு காரணத்தினால் ஹராமாகுவது, வேறு ஒரு காரணத்தினால் ஹராம் ஆகுவது. இப்ப இன்னொன்னு கவனிங்க, இந்த சேர்ப்பதால் ஹராம் ஆகிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னோம், ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது அந்த பெண்ணுடைய சகோதரியை கல்யாணம் பண்றது, அதே போலதான் அந்த பெண்ணுடைய மாமியையோ ஹாலாவையோ, புரியுதா, கல்யாணம் செய்யறதும் ஹராம். நல்லா கவனிச்சு பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், சட்டம் சொல்றேன், இந்த சட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து எவ்வளவு தூரம் போனாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, ரெண்டு பெண்கள், ரெண்டு பெண்கள், இந்த ரெண்டு பெண்கள்ல ஒருத்தரை நீங்க ஆணா கற்பனை பண்ணா, இந்த ரெண்டு பெண்கள்ல ஒருத்தரை நீங்க ஆணா கற்பனை பண்ணா, இப்ப உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, ஆணு பெண்ணு வச்சுங்க, இந்த ரெண்டு பேர்ல இவர் ஆணா கற்பனை பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு இவங்களை கல்யாணம் பண்றது ஹராம் ஆயிடும். இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆணா கற்பனை பண்ணா இவங்களுக்கு இவங்களை கல்யாணம் பண்றது ஹராம் ஆயிடும். புரியுதா? எப்படி உதாரணமா, இப்ப பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் பெண்ணா இருக்காங்கன்னு வச்சுங்க, இப்ப இந்த பெண்ணுக்கு இவங்க யாருன்னு சொன்னா மாமி, இந்த பெண்ணுக்கு இவங்க யாரு, யா மாமினா யாரு, அத்தாவுடைய சகோதரி, சரியா, அல்லது தாயுடைய சகோதரி வச்சுங்க. இப்ப இவரை வந்து ஆணா கற்பனை பண்ணுங்க, இவர் இவங்களை கல்யாணம் பண்ண முடியுமா, முடியுமா, முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ரெண்டு பெண்களையும் ஒருத்தர் ஒரு திருமணத்தில் ஒன்று சேர்க்க முடியாது. இங்க பாருங்கம்மா, ஒன்று சேர்ப்பதால் ஹராமாகக்கூடிய பெண்கள், ஒன்று சேர்ப்பதால் ஹராமாகக்கூடிய பெண்கள், ஒன்று சேர்ப்பதால் ஹராமாகக்கூடிய பெண்கள், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கும் போது அவளுடைய சகோதரிய கல்யாணம் பண்ண கூடாது. அதே போலதான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டால் அந்த பெண்ணுடைய மாமியையோ அல்லது மாமினா சின்னம்மா பெரியம்மா ஹாலாக்களையோ கல்யாணம் பண்ண முடியாது. அதே போல அது மட்டுமல்ல, யாரையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னா, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை நம்ம ஆணா கற்பனை பெண்ணா ஆணா கற்பனை செய்தால் அவர்களுக்குள்ளார திருமண உறவு வைப்பது ஹராமா இருக்கும். இப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆணா கற்பனை செய்யும் போது, இப்ப இந்த பெண் இருக்காங்கன்னு வச்சுங்க, இந்த பெண்ணு சகோதரியா இருக்கிறாங்க அல்லது சகோதரியுடைய மகளா இருக்கிறாங்க, சகோதரியுடைய அல்லது சகோதரனுடைய மகளா இருக்காங்க, புரிஞ்சுச்சா, அல்லது பால்குடி சகோதரியா இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ண முடியுமா, முடியுமா, முடியாது. அப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆணா கற்பனை பண்ணும்போது இன்னொரு பெண்ணோட அவருக்கு திருமணம் முடிப்பது ஹராமாக இருக்குமே ஆனால், அப்படிப்பட்ட ரெண்டு பெண்களையும் ஒரு திருமணத்தில் ஒரு ஆண் ஒன்று சேர்த்து மனம் முடிப்பது ஹராம் ஆயிடும். இவங்களை விட்டுட்டாருன்னு வச்சுக்கங்க, இவர்களை விட்டு விட்டார் என்றால் இவங்களை மனம் முடிக்கலாம். இப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாரு, தலாக்கு விட்டாரு, அந்த பெண்ணுடைய மாமியா கல்யாணம் பண்ணலாமா, மாமியா கல்யாணம் பண்ணலாம், அந்த பெண்ணுடைய அதாவது ஹாலாவை கல்யாணம் பண்ணலாமா, ஹாலாவை கல்யாணம் பண்ணலாம், அந்த பெண்ணுடைய பால்குடி சகோதரியை கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணலாம், புரியுதுங்களா, யார வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், புரியுதுங்களா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு 5109, லா யுஜ்மஉ பைனல் மர்அத்தி வ அம்மதிஹா வலா பைனல் மர்அத்தி வ காலதிஹா, ஒரு பெண்ணையும் அவளுடைய மாமியையும் ஒரு பெண்ணையும் அவளுடைய ஹாலாவையும் சேர்த்து மனம் முடிக்க கூடாது. புரியுதா? அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபு தாவூதுல 2065, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துன்கஹல் மர்அத்து அலா அம்மதிஹா, ஒரு பெண்ணை அவளுடைய மாமியுடன் சேர்த்து மனம் முடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வலல் அம்மது அலா பின்தி அஹீஹா, ஒரு மாமியை அவளுடைய சகோதரரின் மகளுடன் சேர்த்து மனம் முடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வலல் மர்அத்து அலா ஹாலதிஹா, ஒரு பெண்ணை அவளுடைய ஹாலாவுடன் சேர்த்து மனம் முடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வலல் ஹாலத்து அலா பின்தி அஹீஹா, ஒரு ஹாலாவை அவளுடைய சகோதரனின் மகளுடன் சேர்த்து மனம் முடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வலா துன்கஹல் குப்ரா அலஸ்ஸுகரா, அக்காவை தங்கையுடன் சேர்த்து மணம் முடிப்பதை வலசுகுரா அலல்குபரா தங்கையை அக்காவுடன் சேர்த்து மணம் முடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபுல் லிஸ்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் நம்ம உலமாக்கள் ஃபுகஹாக்கள் சட்டமா சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண்ணை ஆணாக நாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஆணுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ இந்த ஆணையோ அல்லது இந்த ஆணுக்கு அந்த பெண்ணையோ மனம் முடிப்பது ஹராமாக இருக்கும். அப்படி இருப்பார்களே ஆனால் அத்தகைய ரெண்டு பெண்களை ஒரு திருமணத்தில் ஒன்று சேர்த்து கல்யாணம் பண்ணுவதோ அல்லது ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள நிக்காகல வைத்துக் கொண்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணுவதோ கூடாது, ஹராம் ஆயிடும். சரிங்களா. அடுத்தது இரண்டாவது வகை. இந்த இரண்டாவது வகை யாரு, வெளிரங்க காரணத்தினால் ஒன்று சேர்ப்பதல்ல, ஒன்று சேர்த்து கல்யாணம் முடிக்கிறதுல வெளிரங்க காரணத்தினால் ஹராம் ஆகக்கூடியவர்கள் அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு பெண்ணு தலாக் ஆகி இத்தால இருக்காங்க, இத்தா முடியும் போதுதான், இத்தா முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண முடியும். இத்தால இருக்கும்போது திருமணம் செய்ய முடியாது. சூர அல் பக்கராவுடைய 235வது வசனம், ولا تعزم عقدة النكاح حتى يبلغ الكتاب اجلا. நீங்கள் திருமண ஒப்பந்தத்தை முடிவு செய்யாதீர்கள் இத்தாவுடைய காலம் முடிகின்ற வரை. அப்ப ஒருத்தர் தலாக் விட்டுக்கிறாரு, அந்த பெண்ணு இத்தால இருக்கிறாங்க, இப்ப போய் பேசலாமா பேசக்கூடாது, அந்த பெண்ணுடைய இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகுதான். இரண்டாவது, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிய ஒரு தலாக்கு விட்டாரு, அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு, திரும்ப ஒரு தலாக்கு விட்டாரு, அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு, மூன்றாவது தலாக்கையும் பயன்படுத்திட்டார். இப்ப மூன்று தலாக்கையும் இவர் பயன்படுத்தி தலாக்கு விட்டு இருப்பாரு, ஆனால் இப்ப அந்த பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா. ஒன்னு, அந்த பெண்ணு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இடையில இயற்கையா தலாக்கா இருந்தாலோ அல்லது இயற்கையா மௌத்து ஏற்பட்டிருந்தாலோ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அப்பதான் இவங்களுக்கு அவர் திரும்ப பெண்ணு ஹலாலாக ஆகுவாங்க. சோ இப்ப இந்த டெம்பரவரி ஹராம்ல ரெண்டு வகையை பத்தி நம்ம பேசணும். ஒரு வகை சேர்த்து செய்யறது ஹராம், ஒரு வகை என்ன சேர்த்து செய்யறது ஹராம், இரண்டாவது வகை வெளிரங்க காரணத்தினால. அப்ப சேர்த்து செய்யறது ஹராம்ல ஒரு வகை என்ன, இரு சகோதரிகளை ஒன்று சேர்த்து கல்யாணம் பண்ணுவது. இரண்டாவது, ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய மாமியையும், ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய ஹாலாவையும் கல்யாணம் பண்றது. சோ இதனுடைய சட்டம் எப்படி, எந்த ரெண்டு பெண்களை அவர்களில் ஒருவரை ஆணாக கற்பனை செய்தால் இன்னும் அடுத்து அந்த எதிரில் கற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு பெண்ணை ஹராம் முடிக்கிறது, திருமணம் முடிக்கிறது ஹராமா இருக்குமோ, அப்படிப்பட்ட இரு பெண்களை ஒரு ஆண் ஒரு திருமணத்தில் ஒன்று சேர்ப்பதும் ஹராம் ஆயிடும். புரியுதா இல்லையா. மார்த்திய மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எழுதி பார்த்தா சரியா போயிடும். இரு பெண்கள் இருவரில் ஒருவரை ஆணாக கற்பனை செய்யும் போது அந்த ஆணுக்கு இந்த பெண்ணை மனம் முடிப்பது ஹராமாக இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட இரண்டு பெண்களை ஒரு ஆண் ஒரு திருமணத்தில் ஒன்று சேர்த்து வைப்பதும் ஹராம் ஆயிடும். உதாரணமா ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய மாமியையும். இப்ப இந்த கற்பனை செஞ்சு பாருங்க, பெண்ணு பெண்ணுடைய மாமி. இப்ப இந்த பெண்ணை வந்து நீங்க ஆணா கற்பனை செய்யுங்க, மாமியை கல்யாணம் பண்ணலாமா, முடியாது. இந்த மாமியை ஆணா கற்பனை பண்ணுங்க, சகோதரனுடைய மகன் ஆயிடுவான், சரி சகோதரனுடைய மகள் ஆயிடுவான், முடிக்கலாமா, முடிக்க கூடாது, அவ்வளவுதான் விஷயம். இப்ப பெண்ணு ஹாலா, இப்ப ஒரு ஆணு தன்னுடைய ஹாலாவை மனம் முடிக்கலாமா, முடிக்கலாமா, முடிக்கூடாது. இப்ப இந்த ஹாலாவை ஆணா கற்பனை பண்ணுங்க, இப்ப இந்த பெண்ணு யாராயிடுவா, சகோதரியுடைய மகன் ஆயிடுவாங்க, கல்யாணம் பண்ணப்படும், அவ்வளவு. அப்ப எந்த ரெண்டு பெண்களை அவர்களில் ஒருவரை நாம் ஆணாக கற்பனை செய்தால், அவர்களில் ஒருவரை ஆணாக கற்பனை செய்தால் மற்றொரு பெண் இவங்களுக்கு ஹலாலாக மாட்டாங்களோ ஹராமா இருப்பாங்களோ, அப்படிப்பட்ட இரு பெண்களையும் ஒரு திருமணத்தில் ஒன்று சேர்ப்பது ஹராம் ஆயிடும். அடுத்து வெளிரங்க வெளி ஒரு காரணத்தினால் ஹராமாக கூடிய பெண்கள் ரெண்டு பேர், யார் யார், ஒருத்தங்க யாரு இத்தா இருக்கக்கூடிய பெண், வேற ஒரு கணவனால் தலாக்கு விடப்பட்டு இத்தா இருக்கக்கூடிய பெண். அப்ப அந்த இத்தா முடிகிற வரைக்கும் திருமண ஒப்பந்தத்தை பேசக்கூடாது. அதாவது இந்த காலத்துல வந்து திருமணம் ஆகி தலாக்காகி அல்லது கணவனே மூத்தா போய் பல வருஷங்கள்லாம் இயங்க வேண்டிய காலமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்கள் காலத்துல அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல வந்து அதாவது அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல நல்லா கவனிக்கணும். இதுல வந்து ரொம்ப பேர் என்ன பேசுவாங்க, வெளியில உள்ளவங்க பொதுவாவே இந்த திருமணம்னு எடுத்துக்கொண்டாலுங்க இந்த மக்கள் பேசும்போது எதைதான் பேசுறாங்கன்னு சொன்னா வெறும் ஆசைய மட்டும்தான் பேசுறாங்க. வெறும் நான் என்ன கேட்கிறேன், ஒரு மனிதர் முதல் கல்யாணம் செய்யறான், அந்த முதல் கல்யாணமும் அதுலயும் ஆசை இருக்குதா இல்லையா? ஆசையின் அடிப்படையில் கல்யாணம் நடக்குது, ஆசையே இல்லைன்னா எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க பாக்கலாம். அப்ப திருமணம் என்பது ஆசையின் அடிப்படையில தான் நடக்கப்படக்கூடிய ஒன்று. ஹலாலான ஆசை, என்ன ஆசை அது? ஹலாலான ஆசை. ஹலாலான ஆசை என்பது அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இரண்டாவது என்ன, அந்த ஹலாலான ஆசைக்கு மேலாக சமூக ரீதியான மார்க்க ரீதியான பல காரணங்கள் இருக்கும். சமூக ரீதியான மார்க்க ரீதியான பல காரணங்கள் இருக்கும். இப்ப எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இப்ப அனாதைகளை ஆதரிப்பது என்று ஒன்று இருக்கு. இப்ப நம்முடைய காலத்திலேயே அனாதைகளை ஆதரிப்பது என்பது இருக்குது. இப்ப நம்முடைய காலத்தில் அனாதைகளை ஆதரிப்பதுனா என்னன்னு சொன்னா, ஒரு அனாத ஆசிரமம் கட்டி முஹல்லால இருக்கிற அனாதைகளை எல்லாம் புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போய் என்ன செய்யணும், அந்த ஜெயில விட்டுறணும். அனாத ஆசிரமம் ஜெயில கொண்டு போய் விட்டுறணும், முடிஞ்சு போச்சு. இந்த பெண்ணுக்கு அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு. சாச்சாமார்கள், அந்த சாச்சா இந்த சாச்சா சாச்சாவுடைய பிள்ளைங்க சுத்தி உள்ளவங்க யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. ஆயிரத்துல அல்லது லட்சத்துல ஒருத்தங்களை தவிர எல்லாருமே கை விட்டுருவாங்க. அந்த பெண்ணுக்கு ஏதாவது காசு பணம் இருந்துச்சு, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள்ட்ட ஏதாவது வசதி இருந்துச்சுன்னா உண்டு. அப்படி இல்லைனா அந்த பிள்ளையினுடைய சிறைச்சாலை எது? யதீம் ஹானா, கொண்டு போய் அங்க விட்டுற வேண்டியது. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அனாதைகளை ஆதரிப்பது என்றால் எப்படி இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அனாதைகளை ஆதரிப்பவரும் இப்படி இருப்போம்னு சொன்னாங்க. நானும் அனாதைகளை ஆதரிப்பவர்களும் இப்படி இருப்போம்னு தன்னுடைய ரெண்டு பேர்களையும் இப்படி சேர்த்து சொன்னாங்க. அவங்க காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தங்களுடைய உறவுகள்லையோ மகளாலேயோ ஒரு பெண்ணு விதவை ஆயிட்டாங்கன்னா, இன்னொரு பெண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய கணவனார்ட்ட போய் அந்த பெண்ணை திருமணம் முடித்து அவருடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளோடு சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப தன்னுடைய உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, இப்ப அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இருக்காங்க. இப்ப வசதியாக இருக்கக்கூடிய பெண் என்ன சொல்லுவானா தன்னுடைய கணவர்கிட்ட, அந்த பெண்ணை மனம் முடிச்சு கொள்ளுங்க, அந்த பிள்ளைய நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க, நம்ம வளர்ப்போம்னு சொல்லுவாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கஃபாலத்துல் ஐதாம், அனாதைகளை ஆதரிப்பது என்பதாக இருந்துச்சு. அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்வது, கஃபாலத்துல தன்னோடு சேர்த்துக் கொள்வது. என்ன கிடையாது, ஒரு அநாத ஆசிரமத்தில் தள்ளி அல்லது அநாத ஆசிரமத்தில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டிட்டு இந்த காலத்தில் ஏமாந்துட்டு இருக்காங்க பாருங்க, நாங்கள் அநாதைகளை ஆதரிக்கிறோம் சொல்லிட்டு, அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், சஹாபாக்கள் தாபியின்கள் காலத்தில், முஸ்லீம்கள் காலத்தில்னு சொல்லுங்க, இப்ப ரெண்டு காலம், ஒன்று முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்த காலம், இன்னும் முஸ்லீம்கள்ங்கிற பேரில் நம்மளை மாதிரி மக்கள் வாழக்கூடிய காலம். இப்போ எப்படி அநாதைகளை ஆதரிக்கிறதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கொண்டு போய் எத்தியும் காணும். அதாவது அது ஒரு சின்ன சிறைச்சாலை, அங்கே கொண்டு போய் விட்டுற வேண்டியது, மாதம் ஏதாவது ஃபீஸ் கட்டிக்க வேண்டியது, அல்லது எங்கேயாவது முகல்லால் அனாதைகள் இருந்தாங்கன்னா ஏதாவது ரமதானுக்கு போய் ஏதாச்சும் ஜக்காத்தை கொடுத்துட்டா அனாதைகளை ஆதரிச்ச மாதிரி நினைச்சுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி கிடையாது. பெண்கள் அனாதை ஆகிட்டாங்கன்னு சொன்ன, சாரி விதவைகள் ஆகிட்டாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவரை நம்முடைய குடும்பத்தோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் இருந்துச்சு, புரியுதா? இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னா, தலாக் விடப்பட்ட பெண் வந்து திருமணம் முடிக்கிறதோ விதவையை திருமணம் முடிக்கிறதோ இந்த காலத்துல நடக்காத உண்டு. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தை பொறுத்த வரைக்கும், சஹாபாக்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு பெண் விதவை ஆயிட்டாங்கன்னு சொன்னா உடனே அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு அங்க மஷூரா நடக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் அல்லாஹ் சொன்னா, நீங்க திருமணம் முடிக்கிறதுக்கு மஷூரா செய்றீங்க, ஆனா அதை போய் அந்த பெண்ணிடத்துல வெளிப்படையா சீக்கிரமா சொல்லிடாதீங்க, தெளிவா சொல்லிடாதீங்க, அப்படியே சொல்றதா இருந்தா கூட மறைவான முறையில சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அதே போலதான் இத்தால இருக்கக்கூடிய பெண்ணுக்கும், நீங்க போய் திருமண ஒப்பந்தத்தை சொல்ற விருப்பத்தை சொல்றதா இருந்தா நீங்க மறைவா சொல்லுங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைய கொடுப்பான், எனக்கு கூட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு விருப்பத்தில் இருக்கிறேன், அந்த மாதிரி சூசகமா சொல்லுமே தவிர நீங்க இதான் முடிச்சுட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நேரடியா சொல்லாதீங்க. என்ன காரணம்? ஒருவேளை அந்த பெண்ணிடத்துல மாற்றப்பட்டு குறைவா இருக்குமே ஆனால் திருமணத்தின் மீது உண்டான ஆசையினால அந்த பெண்ணு தன்னுடைய இதாவுடைய காலத்தை குறைச்சிரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து இந்த மாதிரி திருமணம் நடக்கும் பொழுது அந்த பெண்ணு இதால இருந்து வெளியே வராங்க பாருங்க, தலாக்கான பெண்ணோ அல்லது கணவன் இறந்த பெண்ணோ. சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுக்கு அவர்களே பொறுப்புதாரியா இருப்பாங்க. தந்தை இடத்துல அவங்க சொல்லலாம், சகோதரத்துல சொல்லலாம், ஆனா அவங்களுடைய திருமணத்தை முடிவு செய்யறது அவங்க தான். இன்கேஸ் தந்தை வந்து வேணான்னு சொன்னாலும் அவர்கள் தங்களுடைய திருமணத்தை தாங்களே நடத்தி கொள்வதற்கு முழு அனுமதி பெற்றவர்கள். புரியுதுங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இப்படிதான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு நீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சொன்ன பாருங்க, ஒரு பயான் போய் கேளுங்கன்னு சொல்லி, என்ன பயன் சொன்ன? இறை சட்டத்தை எதிர்க்கும் ஆண்களும் மறுக்கும் பெண்களும்னு சொல்லி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது ஒரு ஆணுடைய ஜனாஸா அங்க இருக்குது, அப்ப அந்த மையத்து வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு, அநேகமா இது சஹாபாக்கள் காலத்தில் நடந்த சம்பவம் தான், சொல்றாரு அந்த பெண்ணிடத்துல சொல்றாரு, அதாவது என்னன்னு சொன்னா, என்னை யாரும் முந்திவிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சுசகமா. அங்கிருந்து வீட்டுக்குள்ளார இருந்து பதில் வருது, உன்னை ஒருவர் முந்தி விட்டார்னு சொல்லிட்டு. இதுதாங்க ஹலாலை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை வெளிப்படையா வச்சிருந்தாங்க. இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்ன? ஹலால வேணாம், எது வேணும் அவங்களுக்கு? ஹராம். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பால்குடி சகோதரர் அபு சலமா, அவர் இறந்து போயிடுறாரு. அவருடைய மனைவி யார் கல்யாணம் பண்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்றாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரொம்பவும் நண்பர், ரொம்பவும் நெருக்கமான நண்பர். இப்ப ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு மூத்தாப்பூர்ல இறந்து போயிடுறாங்க. இப்ப அஸ்மா பின்த் உமைஸ் அவங்களுடைய பேரு. இப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்த் உமைஸ் கல்யாணம் பண்றாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் கல்யாணம் பண்ணாங்க. இந்த காலத்துல ஒரு நண்பர் இறந்த உடனே அவருடைய மனைவிய இன்னொரு நண்பர் போய் பெண் பேசினா என்ன சொல்லுவாங்க? ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்துச்சு போல இருக்கு. இவன் ஏற்கனவே கணக்கு பண்ணியிருந்தான் போல இருக்கு. என்னென்ன மாதிரிலாம் பேசுவாங்க. இன்னும் பாடுறா, எப்படா தான் நண்பன் மூத்தா போய்வான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான் போல இருக்கு. மூத்தா போனோடனே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்களா, பேசுவாங்களா பேச மாட்டாங்களா சமுதாயம்? ஏன்னா இந்த சமுதாயம் ஆல்ரெடி ஹராமில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஹராமானது பேசுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இவங்க ஹலாலை விட்டு தூரமா வாழ்றாங்க. இப்ப பாருங்க அடுத்து என்ன நடக்குது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மூத்தா போயிடுறாங்க. யார் மூத்தா போயிடா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மூத்தாயிடுறாங்க. சரியா, மூத்தான உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் யாரு? வயசுல வித்தியாசம் இருந்தாலும் சகோதரர்கள், அதாவது நண்பர்கள். இப்ப அஸ்மா பின் துமைஸ் யார் கல்யாணம் பண்றா? அலி ரழியல்லாஹு கல்யாணம் பண்றாங்க. ஏற்கனவே அஸ்மா பின் துமைஸ் யாருடைய மனைவியா இருந்தவங்க? ஜாஃபர் யாரு? அலிக்கு சகோதரர். ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப். ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை கல்யாணம் பண்றாங்க. அந்த ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாகவும் அஸ்மா பின்த் உமைஸுக்கு கல்யாணம் நடக்குது. நீங்க முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணி படிச்சிருந்தீங்கன்னா அதுல இருக்கு இந்த சம்பவம், அதெல்லாம் படிக்க மாட்டீங்க. என்ன அடுத்தது? யார் கல்யாணம் பண்ணாங்க? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள, அவங்களையும் அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது. அதே போல அடுத்து யாரு? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது. இப்ப இந்த காலத்துல ஒரு பெண்ணு தன்னுடைய கணவன் இறந்த உடனே தனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு சமுதாயம் சொல்லக்கூடிய பேர் என்ன? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பெண்ணு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு திரும்ப அந்த கணவர் மூத்தா போய் இந்த பெண்ணு ஒரு 40 வயசு வரைக்கும் வந்திருந்தா, இப்ப இந்த பெண்ணு எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா இந்த பெண்ணுக்கு உங்க சமுதாயம் சொல்லக்கூடிய பேர் என்ன? சரி, அப்படியே எதுவும் சொல்லல அல்லது சொல்றத வாய்க்கார மறைச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா ஆண்கள்ல யாராவது இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு தயாராவாங்களா? ஏன் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண புருஷன் சீக்கிரமா மோத்தா போயிருவாண்டா? ஏற்கனவே ஒருத்தன் கொல்லப்பட்டு செத்து போயிட்டான், ஏற்கனவே ஒருத்தன் 63 வயசுலயே செத்து போயிட்டான், இப்ப நம்மளும் கல்யாணம் பண்ணா நம்ம 40-50 வயசுலயே செத்து போயிருவோமான்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்களா? இம்மா நான் எதார்த்தத்தை கேட்கிறேன் உங்கள்ட்ட, நம்ம வெறும் எழுத்து மட்டும் படிக்கிறதுக்கு இங்க வரல, புரியுதா? நம்ம வந்து மார்க்கத்தை படிச்சு மார்க்கத்தை உணர்ந்து புரிஞ்சு அந்த மார்க்கத்தில் ஏதாவது சில விஷயமாவது குறைஞ்சபட்சம் முதல்ல ஈமான் நம்பிக்கையா நம்முடைய உள்ளத்துல இறங்கட்டுமே, புரியுதுங்களா? இப்ப இதாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் அல்ல, எத்தனை சம்பவத்தை எடுக்கலாம், நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் எடுக்கலாம், புரியுதா? இப்ப இன்றைய காலத்துல எல்லாமே முசீபத்தாய் போச்சு, எல்லாமே முசீபத்தாய் போச்சு. என்ன திருமணம் என்பதே அது ஆரம்பிக்கிறதே அது வந்து ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் கூடாத வழிகள் இதுல ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, கடைசி வரைக்குமே அது ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராகவே போயிட்டு இருக்கு எல்லாமே. சரி, கவனிங்க, சூரத்துல் பக்ராவில் 230 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், فَإِن طَلَّقَهَا فَلَا تَحِلُّ لَهُ مِنْ بَعْدُ حَتَّى تَنْكِحَ زَوْجًا غَيْرَهُ. ஒருவர் தலாக்கு விட்டு விடுவாரே ஆனால் அவருக்கு அந்த பெண் ஹலாலாக மாட்டால் அவள் வேறொரு ஆணை மனம் முடிக்கின்ற வரை. அதாவது மூன்று தலாக் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அதே போல மூன்றாவது காரணம், அதாவது வெளிரங்கமான காரணத்தினால ஹராமாக கூடியவர்கள், லா யன்கிஹுல் முஹ்ரிமு வலா யுன்கஹு வலா யுஹ்தபு. ஒருத்தர் ஹஜ் உம்ராக்காக போயிருக்கிறார், இஹ்ராம் உடைய நிலையில இருக்கார். ஒருத்தர் ஹஜ் உம்ராக்காக போயிருக்கும் போது எந்த நிலையில இருக்கிறாரு, இஹ்ராம் உடைய நிலையில் இருக்கிறார். அப்ப இஹ்ராம் உடைய நிலையில இருக்கும் பொழுது அவர் பெண் பேசவும் கூடாது, திருமணம் முடிக்கவும் கூடாது, ஹித்துபாவும் செய்யக்கூடாது, நிக்காகவும் செய்யக்கூடாது. அப்படி செய்வாரே ஆனால் அவருடைய நிக்காஹ் ஹலால் ஆகாது, நிக்காஹ் ஃபாசிதாயிடும். அதே போல நான்காவது ஒரு காரணம், ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு காஃபிரான பெண்ணை மனம் முடிப்பது, அல்லது முஸ்லிமான பெண் காஃபிரை மனம் முடிப்பது. சூரத்துல் பக்கராவுடைய 221 வசனம் முன்னாடி சொன்னது ஹதீஸ், லா யம்கிஹுல் முஹ்ரிமு வலா யுன்கஹு வலா யுஃதபுங்கிறது ஹதீஸ், புரியுதுங்களா? எங்க உள்ள ஹதீஸ், சஹி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ், சரியா? 1409 சஹி முஸ்லீம்ல. நான்காவது காரணம், காஃபிரை மனம் முடிப்பது. திரும்ப வந்துடுவாங்க, அதாவது இடைப்பட்ட காரணத்தினால் ஹராமாக கூடிய பெண்கள் யார் யாரு? ஒன்று இத்தால் இருக்கக்கூடிய பெண்கள், மூன்றாவது மூன்று தலாக் விடப்பட்ட பெண்ணு, சரி இரண்டாவது மூன்று தலாக் விடப்பட்ட பெண்ணு, மூணாவது இஹ்ராமுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணு அல்லது ஆணோ, புரியுதுங்களா? ஆணா இருந்தா அவரும் ஒப்பந்தமும் செய்யக்கூடாது, திருமணமும் முடிக்க கூடாது. இஹ்ராமுடைய நிலையில போய் உள்ள பெண்ணா இருந்தா இஹ்ராமுடைய நிலையில இல்லாதவர் போய் அந்த பெண்ண பெண் பேசுறதும் கூடாது, ஒப்பந்தம் செய்யறதும் கூடாது. நான்காவது என்ன, காஃபிரான ஆணை முஸ்லிமான பெண் மனம் முடிப்பதும், காஃபிரான பெண்ணை முஸ்லிமான ஆண் மனம் முடிப்பதும் கூடாது. நபி அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் 221 வசனம், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின்ன. அதே போல ஒலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. நீங்கள் முஷ்ரிக்குகளுக்கு உங்கள் பெண் பிள்ளைகளை மனம் முடித்துக் கொடுக்காதீர்கள் அவர்கள் மூமினாகின்ற வரை. அதே போல நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை மனம் முடிக்காதீர்கள் அவர்கள் மூமினாகின்ற வரை. ஒரு அடிமையா இருக்கக்கூடிய மூமினான பெண்ணை உங்களுக்கு ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை விட சிறந்தவள், அந்த முஷ்ரிக்கான பெண் எவ்வளவுதான் அழகால் உங்களை கவர்ந்தாலும் சரியே. அதே போல அடிமையா இருக்கக்கூடிய ஒரு ஆண் உங்களுக்கு சிறந்தவர், முஷிரிக்கான ஒரு ஆணை விட அந்த முஷிரிக்கான ஆண் தன்னுடைய அழகால் அல்லது செல்வத்தால் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் சரியே. ஐந்தாவது காரணம், இப்ப நாலாவது காரணத்தில் என்ன சொன்னோம், முஸ்லிமா முஸ்லிமான பெண்ணுக்கு காஃபிரான ஆணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கல்யாணம் பண்றது ஹராம். சரி, அதே போல காஃபிரான பெண்ணை காஃபிரான பெண்ணை முஸ்லீம் மனம் முடிப்பது, அது ஐந்தாக்கிக்கிட்டு அதுல ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் போட்டுக்குங்க. ஆனா வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலே தவிர, அதாவது யூத மதத்தை சேர்ந்த அல்லது நசராணி மதத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலே தவிர, இந்த காலத்திலேயே அதான் சட்டம், புரியுதுங்களா? அவங்க சிலை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரியே. அந்த சிலுவையை வைத்து அதே போல ஜீசஸுடைய சிலை ஈசா நபியுடைய சிலையை வச்சு வணங்கினாலும் சரி, அவர்கள் தௌராத் இஞ்சில் என்பதை நம்பக்கூடியவங்களாக இருக்கின்ற பட்சத்திலையும், ஈசா நபியை நம்பக்கூடியவங்களா இருக்கின்ற பட்சத்திலையும், மூசா நபியை நம்பக்கூடியவங்களா இருக்கின்ற பட்சத்திலையும், அந்த நம்பிக்கையில அவர்கள் ஷிர்க் செஞ்சாலும் சரி, ஆனா இதுல வந்து அவங்க மட்டும் எக்ஸெப்ஷனா வருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் மாயிதால 5வது வசனம், வல் முஹ்ஸனாத் மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் திருமணமானவர்கள். 6வது, ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆண், சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆண், முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை மனம் முடிக்க கூடாது, தான் விபச்சாரத்தில் சென்று விடுவோம் என்று பயந்தாலே தவிர. சுதந்திரமாக இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் தன்னுடைய திருமணத்திற்கு சுதந்திரமான பெண்ணைத்தான் அவர் தேட வேண்டும். அப்படி முடியாத பட்சத்தில் அவர் அடிமையான பெண்ணை மனம் முடிக்கலாம். முடியாத பட்சத்தில் என்ன, சுதந்திரமான பெண்ணுக்கு அவரால் மகர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை என்றால், வமன் லம் யஸ்தத்இ மின்கும் தௌலன் அன் யன்கிஹல் முஹ்ஸனாதி அல் முஃமினாதி, உங்களில் யார் சுதந்திரமான மூமினான பெண்ணை மனம் முடிப்பதற்கு வசதி பெற்றிருக்கவில்லையோ பொருளாதாரத்தால், அவர்கள் உங்களில் உள்ள மூமினான அடிமை பெண்களை மனம் முடித்துக் கொள்ளலாம். அப்ப இதுக்கு வசதி இல்லை என்றால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிமான அடிமை பெண்களை மனம் முடிப்பதற்கு அனுமதி தரும். அப்ப அடிமை பெண்கள் யாரை கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒன்னு தன்னுடைய எஜமானரோட வாழ்வாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு முஸ்லிமான அடிமையை அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். அதே போல சூரா அன்னிசாவுடைய 25வது வசனத்திலேயே கடைசியில் அல்லாஹ் சொல்லும்போது, தாலிக லிமன் ஹஷியல் அனத்த மின்கும், அடிமை பெண்களை திருமணம் முடிப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது யாருக்கென்றால், யார் ஜினாவில் சென்று விடுவோம் என்பதை பயப்படுகிறாரோ. அப்ப சுதந்திரமான பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் வசதி கிடையாது, அப்படி கல்யாணம் பண்ணாத பட்சத்துல தன்னுடைய அந்த இச்சையால் தவறான வழியில போய்விடுவோம் என்று அவர் பயப்படுவாரேயானால், அப்போது அவருக்கு அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 7வது காரணம், ஒரு அடிமை தன்னுடைய எஜமானியை கல்யாணம் பண்ணுவது ஹராம். எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த எஜமானி தன்னுடைய அடிமையை உரிமை விட்டு விட்டு சுதந்திரமாக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், புரியுதா? அதே போலதான் அடிமையா இருந்தாங்க, அந்த அடிமை பெண் சுதந்திரமாக்கப்பட்டுட்டாங்க, விடுதலை செய்யப்பட்டாங்க, இப்போ ஒரு சுதந்திரமானவர் கல்யாணம் பண்ணலாமா? தாராளமா கல்யாணம் பண்ணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வரவேற்கிறாங்க, ஆசை ஊட்டுறாங்க. உங்களில் யாருக்காவது ஒரு அடிமை பெண் இருந்தால் அந்த அடிமை பெண்ணுக்கு அவர் அழகிய முறையில் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து, அழகிய முறையில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, அந்த பெண்ணை உரிமையிட்டு விட்டு அவர் அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்வாரேயானால் அவருக்கு 2 மடங்கு கூலி. ஒன்று மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த கூலி, 2வது உரிமையிட்ட கூலி. சரி, 2 கூலி, ஒன்று வந்து உரிமையிட்ட கூலி, பிறகு அந்த பெண்ணை தன்னுடைய ஆதரவில் நிரந்தரமாக வைத்துக் கொண்ட கூலி. இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும் அப்படிங்கறத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, புரியுதா? 7வது காரணம், இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது எஜமானியா இருக்கும் பொழுது, எஜமானியா இருக்காங்கல்ல, அப்ப அவங்க வந்து தங்களுடைய அடிமை ஆண் அடிமைகளோடு அவங்க உறவு வைக்க முடியாது. ஆனா ஒருத்தருக்கு பெண் அடிமைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவர்கள் தங்களுடைய பெண் அடிமைகளோட உறவு வைத்துக் கொள்ளலாம். ஆனா அப்படி உறவு வைக்கும் பொழுது அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க விரும்பினா, அவர் வந்து 1 மாசம் அந்த பெண்ணை, அதாவது குடும்பம் சேராம அவர் எதிர்பார்த்து வைக்கணும். இவர் மூலமாக அவர் கற்பமாயிருந்தாங்கன்னு சொன்னா, குழந்தை உண்டாயிருந்தாங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணு இவரு யாருக்குமே கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாது. இவருடைய நிரந்தரமா உம்முல் வளர், இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தாயா இருப்பாங்க. இவர் மூத்தா போன உடனே அந்த பெண்ணு சுதந்திரமாயிடுவாங்க, புரிஞ்சுச்சா? இப்ப ஒருத்தருக்கு அடிமை பெண் இருக்கிறாங்க, இப்ப இந்த அடிமை பெண்ணை இவரு உறவு கொள்ளணும்னு அவசியம் கிடையாது, விருப்பப்பட்டால் அந்த பெண்ணோட இவரு உறவு வைச்சுக்கலாம். அப்படி உறவு வைத்து விட்டால் அந்த பெண்ணை இவர் வேற யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கணுங்கிற நியத்து வச்சிருந்தாருன்னு சொன்னா, அப்ப என்ன செய்யணும், அந்த பெண்ணை ஒரு துகர்ல உறவு கொள்ளாம விட்டுடணும். அடுத்து இந்த பெண்ணுக்கு ஹயத் வந்துருச்சுன்னா அந்த பெண்ணு கற்பம் இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப இவர் வேற யாருக்காவது கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுங்க, வேற ஒரு அடிமைக்கோ, இப்ப இவரு அந்த பெண்ணிடத்திலிருந்து வெளி வேலைகள் தான் வாங்குவதற்கு அனுமதியை தவிர, இப்ப இந்த பெண்ணை இவர் தன்னுடைய அடிமை பெண்ணு தொடலாமா? தொடக்கூடாது, புரிஞ்சா இல்லையா? இப்ப 8வது காரணம், ஒரு எஜமானர் தன்னுடைய அடிமை பெண்ணை மனம் முடிப்பதும் ஹராம். இப்ப முன்னாடி என்ன சொன்னோம், ஒரு அடிமை தன்னுடைய எஜமானியை மனம் முடிப்பது, இது என்னது, ஒரு எஜமானர் தன்னுடைய அடிமை பெண்ணை மனம் முடிப்பது. அப்ப எப்படி மனம் முடிச்சுக்கலாம், உரிமை விட்டு மனம் முடிக்கலாம். இந்த நிக்காஹுடைய பாடத்துல 8வது சட்ட விளக்கம், ஹுக்மு நிக்காஹில் கிதாபியா, வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை மனம் முடிப்பது. அந்த வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள் என்பவர்கள் யாரு, தௌரா திஞ்சீலை நம்பக்கூடியவர்கள், அதாவது யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள். சூரா அல் மாயிதாவுடைய 5வது வசனம், இதுல சில உலமாக்கள் வந்து சில தஅவீல்லாம் செய்யறாங்க. அவங்க வந்து சிலை வணங்காம இருக்கணும், ஷிர்க்கு செய்யாம இருக்கணும், மூசா நபிய நபின்னு ஏத்துக்கொண்டவங்களா இருக்கணும், ஈசா நபிய ஈசா நபின்னு ஏத்துக்கொண்டிருக்கணும், அப்பதான் அவங்க வந்து அனுமதிக்கப்பட்டவங்க, ஈசா நபி அல்லான்னு சொன்னாலோ அல்லது அல்லாஹ்வுடைய புல்லன்னு சொன்னாலோ கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இது எல்லாமே வீணான நிபந்தனைகள். குரான் இறக்கப்படும் போது அப்படி நிபந்தனைகள் அல்லாஹ் வைக்கவும் இல்லை. குரான் இறக்கப்பட்ட போது இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உசேர் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொன்னாங்க, அல்லது மூணு அல்லாஹ்ல ஒரு அல்லாஹ்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. புரியுதுங்களா, அப்படிப்பட்ட நிலையில தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மனம் முடிப்பது ஹலால் என்பதாக சொன்னார். அதனாலதான் இந்த ஆயத்து முடிக்கும் பொழுது ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், சூரா அல் மாயிதா 5வது வசனம், ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், யார் இந்த சட்டத்தை ஏற்காமல் மறுப்பார்களோ அவர்களுடைய அமல்கள் அதாவது அவருடைய ஈமான் நாசமாகிவிடும், அவர் மறுமையில் நஷ்டவாளியாக ஆகுவார். அப்ப நமக்கு என்று எது ஹலால் எது அல்லாஹ்வு ரசூலும் ஹலால் ஆக்குனாங்களோ, நமக்கு என்று எது ஹராம் எது அல்லாஹ்வு ரசூலும் ஹராம் ஆக்குனாங்களோ அது ஹராம், அவ்வளவுதான். அல்லாஹ் ஹலால் ஆக்கினதுக்கு பிறகு நாம ஒரு காரணத்தை கொண்டு அதுல வரையறையை விதித்து அதுக்கு சட்டங்களை போட்டு நெருக்கடி ஆக்கலாமா, கூடாது. இந்த ஆயத்துக்கு அர்த்தம், யார் ஈமானுக்கு பிறகு நிராகரிப்பார்களோ அதாவது இந்த சட்டத்தை நம்பிக்கை கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் யார் இருப்பார்களோ, ஃபக்கத் ஹபித் அமலுஹு, அவருடைய அமல் நாசமாகிவிடும், அதாவது அவருடைய இஸ்லாம் வீணாகிவிடும். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காஸிரீன், அவர் மறுமையிலே நஷ்டவாளிகளில் சேர்ந்து விடுவார். இப்ப பாருங்க, பாடத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம சொல்லும் பொழுது அதாவது அந்த நிரந்தரமாக ஹராமாக கூடிய பெண்கள் 14 பெண்கள் சொன்னோம்ல, அந்த 14 பெண்களை எப்படி நீங்க கணக்கு கொண்டு வருவீங்க? இப்ப இரத்த உறவுனால ஹராமாக கூடிய பெண்கள் எத்தனை பேர் ஆயிட்டாங்க, 7 ஆயிட்டாங்களா? அதுக்கு பிறகு இந்த சம்பந்தத்தினால ஹராமாக கூடிய பெண்கள் எத்தனை பேரு, 5, 7, 5 எத்தனை, 12 ஆச்சு. அப்புறம் பால் குடியினால ஹராமாக கூடிய பெண்கள் நேரடியா குரான்ல இருந்து 2 பேர் எத்தனை ஆச்சு, 14. இது நேரடியா குரான்ல சொல்லப்பட்டவர்கள். இந்த பால் குடியில உள்ள அந்த ஹராம்ல தான் குரான்ல உள்ளது போக 5 பெண்கள் ஹதீஸில் இருந்து சேர்க்கப்படுகிறார்கள். பாடம் ஓரளவு ஃபுல்லா புரிஞ்சிருச்சுல. அடுத்தது வந்து இந்த தற்காலிகமாக ஹராமாக்கப்படுபவர்கள், அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிவாயிடும். தற்காலிகமாக ஹராமாக்கப்படுபவர்கள், ஒன்று சேர்ப்பதால் ஹராமாகுபவர்கள். அது சேர்ப்பதால் ஹராமாகிறதுல யார் யார் வருவா, இரு சகோதரிகளை ஒன்று சேர்த்து கல்யாணம் பண்ணது, அதே போல ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய மாமியர் அல்லது ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய காலாவி. இப்ப இந்த சகோதரிகளை கல்யாணம் பண்றதுல வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரியை திருமணத்தில் வைத்திருக்கும் போது இன்னொரு சகோதரியை மனம் முடிக்க கூடாது, சரியா? இப்ப ஒரு சகோதரியை கல்யாணம் பண்ணாங்க ஒருத்தர், அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்க, இப்ப அவருடைய அக்கா தங்கச்சியை முடிக்கலாமா, முடிக்கலாம். அல்லது தலாக் விட்டுட்டாரு, திருமண உறவை விட்டு வெளியாகிட்டாரு, அப்பையும் கல்யாணம் பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது வந்து அப்ப இந்த 2வது சொன்ன பாருங்க, ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய மாமியும் அல்லது பெண்ணுடைய காலாவை சுட்டு, அதுக்குதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய சிறு விளக்கம் என்ன, 2 பெண்கள்ல எந்த பெண்ணை ஆணாக நாம் கற்பனை செய்யும் போது அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை மனம் முடிப்பது ஹராமாக இருக்குமோ அப்படிப்பட்ட 2 பெண்களையும் ஒரு திருமணத்திலே ஒன்று சேர்ப்பது ஹராமாகிவிடும். சரி, அடுத்தது வந்து வெளி காரணத்தினால ஹராமாகக்கூடியவர்கள், தற்காலிக ஹராம்ல ஒன்று வந்து சேர்ப்பதால் ஹராமாக கூடியவர்கள், 2 பேர் சொல்லியாச்சு. இன்னொன்னு யாரு, தற்காலிக ஹராம்ல வெளி காரணங்களால் ஹராமாக கூடியவர்கள், அதுல முதலாவது யாரு, இத்தால இருக்கக்கூடிய பெண்கள். 2வது 3 தலாக் விடப்பட்ட பெண்ணு வேறொரு ஆணை மனம் முடித்து அவனிலிருந்து விடுதலை ஆகின்றவரை. 3வது இஹ்ராமில் இருக்கக்கூடிய பெண் மனம் முடிப்பது. 3வது 4வது காஃபிரான அதாவது காஃபிரு முஸ்லிமான பெண்ணு காஃபிரை மனம் முடிப்பது, ஐந்தாவது முஸ்லிம் காஃபிரான பெண்ணை மனம் முடிப்பது, அடுத்து ஆறாவது சுதந்திரமானவர் அடிமை பெண்ணை மனம் முடிப்பது, ஏழாவது அடிமை தனது எஜமானியை மனம் முடிப்பது, எட்டாவது எஜமானர் தன்னுடைய அடிமை பெண்ணை மனம் முடிப்பது.